अनुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम्
श्रीमते कटनाचार्यम् वन्दे वेदान्तदेशिकम्
लक्ष्मीनाथसमारम्भाम्
नारयामु नमध्यमा अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा
यो नित्यमच्युधमघाम्बुजयुग्मरुग्म मोहतस्थितराणि त्रिनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य जयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रभज्ये भूतम् शरश्च महदाद्वयभट्टनाथ
भक्तिकारकुलशेखरयोगिवाहान् भक्ताम् विरेणु परकालयतीन्द्रमित्रान्
श्रीमत्पराङ्कुशमुनिम् यस्य सर्वपापप्रणाशनम्
प्रणामो दुःखशमनः
नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचानूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् आरामम् गुणसञ्जयस्य सदनम् मुख्यम् सदाश्रयेस कारुण्यस्य तथाखरो निरवधेराधेर्हि सिद्धौषध गोराघोग दवाग्नि संजय घनक संसार मेघानिल साक्षात् मूलधनम् सताम् विजयते श्री पद्मनाभ प्रभु पाण्डियन् कोण्डाड बट्टर्बिरान् वन्दानेन्द् इण्डिय सङ्गम् எடுத்தூத வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று வாக்கு தூய்மையிலாமையினாலே மாதவா உன்னை வாய்க்கொள்ள மாட்டேன் நாக்கு நின்னையல்லால் அறியாது நான் அது அஞ்சுவன் என் வசமன்று மூர்க்கு பேசுகின்றான் இவனின்று முனிவாயேனும் என் நாவினுக்கு ஆற்றேன் காக்கை வாயிலும் கட்டுரை கொள்வர் காரணா கருளக்கொடியவனே பகவானிடத்திலே நம்மளுடைய இயலாமையை சொல்றது ரொம்ப ஒரு நல்ல குணம் இயலாமை தான் நம்முடைய சுபாவம் முடியக்கூடியதுதான் அவனுடைய சுபாவம் அக்கடித்த கடனா சாமர்த்தியம் அவனுடைய சுபாவம் எல்லாத்துலயும் முட்டி மோதி பார்த்துட்டு கடைசியில முடியலே அப்படின்னு ஒத்துக்கிறது நம்முடைய சுபாவம் பெரியாழ்வார் எனக்கு இயலாமைப்பா உன்னை விட்டா வேற கதி இல்லை நாமஜபத்தை கூட ஒழுங்கா சொல்றது கூட முடியாதவனா இருக்கேன் சரி நமக்கு தான் வரலையே சொல்ல வேண்டான்னு பார்த்தாலும் நாக்கு தானா பேசிட்டு இருக்கு நாமத்தை அதனால ஹே பிரபு என்னிடத்துல கோச்சிக்காத சீ அருளாதே இறைவா கோச்சிக்காத கோச்சிக்காம நீ ஒரு கிருப பண்ணுபா இறைவா ஹே பிரபு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா எப்படி காகம் கத்துறதே பெரியவாள்னா நல்ல விஷயமா எடுத்துக்கிறாளோ அது போல அடிகே சொல்லக்கூடியதான நாமத்தை பிரபோ ஆச்சரியமாக நீ நல்லதா எடுத்துண்டு ஒரு கிருப பண்ணு நைச்சானு சந்தானம்னு பெயர் பத்மநாபன் கிட்ட போய் பத்மநாபா நான் உன்கிட்ட பத்மநாபான்னு சொல்றேன் எனக்கு எவ்வளவு தூரம் இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா இதெல்லாம் இருக்கிறதாக நீ சங்கல்பிச்சுக்கோ இதெல்லாம் எனக்கு வரட்டம்னு சொல்லு நீ ஆசீர்வாதம் பண்ண எப்படி வயசானவாள்லாம் பேரனோ பேத்தியோ நமஸ்காரம் பண்ண மகராசன நன்னாரு அப்படின்னு நம்ம ஆகிறோமோ இல்லையோ ஆனா அவளுக்கு ஒரு ஆசை அவ ஒரு குறை இல்லாம ராஜா போல நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அது போல ஆழ்வா சொல்றா நான் நாமஜபம் எப்படி பண்றேன் எனக்கு தெரியாது நாக்கு தானா சொல்லிட்டு இருக்கு அதற்குரியத பக்குவதை எதுவும் இல்லை நீ என்ன பண்றாய் அந்த பக்குவத எல்லாம் வரும்படியாக ஒரு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க சழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன், சங்கு சக்கரம் ஏந்து கையனே, பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்றே. விழிக்கும் கண்ணிலே நின்கண் மற்றல்லார், வேறொருவரோடு என் மனம் பற்றார். உழைக்கு ஓர் புள்ளி மிகையன்று கண்டாய், ஊழி ஏழுலகு உண்டு உமிழ்ந்தானே. அதாவது நான் கோபத்துல கிருஷ்ணா பத்மநாபா ஏண்டா படுத்துறாய் அப்படின்னு சொன்னா கூட நீ பொறுத்துடணும். நான் எவ்வளவு கோபத்துல கத்தினாலும் எவ்வளவு விருப்பில கத்தினாலும் நீ வெறுத்து போகப்படாது. நீ எப்பொழுதுமே உன்னுடைய குணம் உன்னுடைய ஸ்டேட்டஸ நீ மெயின்டைன் பண்ணிக்கும். நான் குழந்தை அவ்வளவுதானே. ஒரு குழந்தை ஓடி வந்து அம்மா மண்ணில் தும்னு உக்காடுறது, குஷியில அம்மா கண்ணத்தை பலார்னு அரைஞ்சு விடுறது, உடனே நமக்கு கோவம் வந்து திரும்பி பலார்னு கண்ணத்தை குழந்தை கண்ணத்தை அரைஞ்சோம்னா அது அசிங்கம். அது குழந்தைக்கு பிடிக்காது, அது விளையாட்டுக்கு தான் அடிக்கிறது, ஆனா நமக்கு தாங்கல. ஆனாலும் பொறுத்துட்டு குழந்தைக்கு அடிக்காது, அம்மாவுக்கு வலிக்கிறது அப்படின்னு சொன்னா அதோட பலார் 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 அரைஞ்சு விட்டா வலிக்கிறதா, அது மாதிரி எனக்கும் வலிக்கிறது அப்படின்னா அது வந்து ஒரு வாத்சல்யத்துக்கு அழகில்லை. அது போல நீ என்னிடத்துல கோச்சிக்கப்படாது. நான் ரொம்ப சாதாரணப்பட்டவன். துவாரக்கையில இருந்த அந்த பிராமணன் இவ்வளவு திட்டு நான் பொறுத்துட்டு அவர் வைகுண்டத்தெல்லாம் போய் காட்டினோம், திட்டினா கூட பொறுத்துண்டு அவர் கிருபை பண்ணி குழந்தையெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா அவளெல்லாம் கேட்கல. நான் என்ன சொல்றேன், அதான் திட்டினாலும் கோச்சினாலும் நீ பெருசா எடுத்துக்கப்படாது. நீ கோச்சினா நான் வேற எங்க போவேன், அகதியா கதின்னு உங்ககிட்ட வந்திருக்கேன். நீயும் தொடர்ந்துட்டே அப்படின்னா எனக்கு வேற கதி இல்லை. அதனால என்னுடைய சுபாவம் இப்படி ஏதாமை இப்படி பல ஜன்மாவா என்னமோலாம் சுத்தி ஏதோ ஓடின் இருக்கேன். ஒரே மாதிரி மனசு இல்லை, ஒரே மாதிரி புத்தி இல்லை, காத்தால இருந்த மாதிரி மத்தியானம் இல்லை, ஒவ்வொரு நாளும் மாறிட்டு இருக்கேன். நான் எனக்கே தெரியல ஏன் இப்படி பண்றேன், ஏன் கோச்சிக்கிறேன், ஏன் இப்படி நடந்துக்க மாட்டேங்கிறேன் எனக்கு தெரியல. தப்புன்னு புரியறது, ஆனா அது ஏன் பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால நீ தான் பொறுத்துக்கணும். அதான் உனக்கு இன்னும் பொறுமை வேணும். பெருமாள் கிட்ட சொல்றது உனக்கு பெருமாள் ஏன் நல்ல பொறுமை இருக்கு, உனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமை இருந்தா தேவை. அப்பதான் என்ன மாதிரி ஜீவன்கள்லாம் ரஷப்படும். விழிக்கும் கண்ணிலே நின்கண் மற்றல்லால் வேறொருவரோடு என் மனம் பற்றார், உழைக்கு ஓர் புள்ளி மிகையன்று கண்டார். அவட குத்தங்கள்லாம் பெருசா பார்க்காதேப்பா, நீ பார்த்த வச்சுக்கே ஆதி காலத்தேன்னு கணக்கு எடுக்கணும், உனக்கு தான் டென்ஷன். அதை விட அந்த புள்ளி எல்லாம் அழகா இருக்குன்னு போயிட்டே வச்சுக்கோயே, உனக்கும் டென்ஷன் விட்டு எனக்கும் டென்ஷன் விட்டு அதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது, சமத்தா நடந்துக்கும் அப்படின்னு பெருமாள் பகவானிடத்துல என்னுடைய குற்றங்களையும் அழகா பார்க்க கத்துக்கும். அதாவது நீ அப்படிதான் என்ன பார்த்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரோஜா செடியில முள்ளு ஜாஸ்தியா இருக்கு, புஷ்பம் ஒன்னோ ரெண்டோதான். நம்ம யாரும் முள்ள பெருசா பாக்குறது இல்ல, அந்த புஷ்பத்தை தானே பார்க்கணும். இன்னைக்கு ரோஜா செடியில இலை வரைக்கும் முள்ளு இருக்கு, இலையில முள்ளு இருக்கு, காம்புல முள்ளு இருக்கு, அதனுடைய அந்த இதில் செடியோட எல்லாத்துலயும் முள்ளு இருக்கு. ஆனா நம்ம அதுக்கு முக்கியம் கொடுத்தோம் கொடுக்காம அது பூக்கிற ரெண்டு பூவோ மூணு பூவோ. இந்த குறிஞ்சி செடின்னு ஒண்ணு உண்டு, அது அடுக்கு இருக்கும் குறிஞ்சி மலர், 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். ஆனா அது அப்படியே இருக்கும், அது உசுரோட இருக்கும், ஆனா பெருசா ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதுக்கு எதனா பிரயோஜனம் எப்ப அதுன்னா 12 வருஷம் கழிச்சுதான் தெரியும். அப்படி ஒரு நீளம் பூத்த மாதிரி பூ இருக்கும், அவ்வளவு அழகா பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். குறிஞ்சி மலர் முக்காவாசி ஊட்டியெல்லாம் நிறைய உண்டாதான் நீலகிரின்னு பேர் உண்டு, நிறைய குறிஞ்சி மலர்கள் பூத்து குழுங்கும். அந்த மாதிரி எனக்கு பக்தி இந்த குறிஞ்சி மலர் மாதிரி எப்பயாவது பூக்கும், அதுக்காக நீ தப்பா எடுத்துக்கூடாது. எப்பயோ பூக்கணும் அந்த பக்தியை நினைச்சிட்டு நீ 12 வருஷம் பொறுமையா இருக்க. உனக்கு அப்படி ஒரு பொறுமை இருந்தா உனக்கு நிச்சயமா ஒரு பிரயோஜனம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பொறுத்தார் பூமி ஆழ்வான் மாதிரி பொறுத்தார் நீ பக்தி ஆளலாம், பக்தர ஆளலாம், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதாவது சுவாமி பல கோடி வருஷமா நம்ம இடத்துல பொறுமையா இருக்கார் இல்லையா, அத ஆழ்வார் சொல்ற உழைக்கு ஓர் புள்ளி மிகையன்று கண்டார். அப்ப இவ்வளவு பொறுமை வச்சிருக்காயப்பா, இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு, உன்னோட இந்த பொறுமைக்கே நான் தலை வணங்குறேன், அதனால வேற ஒரு இடத்துல எனக்கு போக முடியாது. உன்னை போல பொறுமை எல்லாருக்கும் என்கிட்ட கிடையாது. சுவாமி கிட்ட சுவாமிக்கு நம்ம மேல இருக்கிற பொறுமை மாதிரி, சுவாமி கிட்ட நமக்கு இருக்கிற உரிமை மாதிரி லோகத்தை வர எங்கேயுமே கிடையாது. அவர் எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்க, எத்தனை 1000 தடவை சொல்லி கொடுக்கற, ஆனா இன்னும் சொல்லி கொடுத்துட்டுதான் இருக்க. நம்மளை தள்ளி விடவே இல்லை, உருப்பட மாட்டேன்னு இன்னி வரைக்கும் ஒரு தடவை கூட சுவாமி நம்மளை தள்ளி விடல. மற்றவரெல்லாம் தள்ளி விட்டுட்டா, டீச்சர், அப்பா அம்மா, ஆத்துக்காரர், ஆத்துக்காரி, குழந்தைகள், உங்களுக்கு ஒண்ணு நீங்களும் ஒண்ணு சரிபட்டு விட மாட்டேன் அப்படின்னு 3வது மனுஷன் கொரியர் பாய் வரைக்கும் சொல்லியாச்சு. பகவான் மட்டும்தான் இங்க இருக்க சொல்லாத. அதனால நீ பெரியவன்பா அப்படின்னு. நன்மை தீமைகள் ஒன்றும் அறியேன், நாரணா என்னும் இத்தனை அழுவாள். புண்மையால் உன்னை புள்ளுவம் பேசி புகழ்வானன்று கண்டாய் திருமாலே. உண்ணுமாறு உன்னை ஒன்றும் அறியேன், ஓவாதே நமோ நாரணா என்ற. வன்மையாவது உன் கோயிலில் வாழும் வைட்டணவன் என்னும் வன்மை கண்டாய். எது நல்லது எது கெட்டதெல்லாம் தெரியல. நாராயணா சொல்லி பழகிட்டுட்டேன். டெய்லி உன்னை வந்து பாக்குறது, டெய்லி உன் கோயில வந்து நிக்கிறது, டெய்லி உனக்கு ஏதோ கைங்கரியம் பண்றதுன்னு. உன் கோயில்ல வாழ நிறைய நேரம் உன் கோவில்ல இருக்க, நம்மெல்லாம் கோவிலுக்கு போறோம்னா அது கொஞ்ச நேரம் போகும். ஆனா அது கூட பகவான் சொல்லலாம், துபாரப்பா எனக்கு கொஞ்ச நேரம் தான் வர முடியும், எனக்கும் உன் கோயில மூணு மணி நேரம் ஆசையா இருக்கு, ஆபீஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ற, நீ எனக்கு என்ன பண்ண மூணு மணி நேரம் கோவில் இருக்க மாதிரி ஒரு கிருப்ப ஒரு வேலை ஒரு சம்பளம் கொடு, நான் பாருக்கு அந்தமா இருக்கு. அவ்வளவுதான், இப்ப கோவிலே வேலை செய்யற வாழ்க்கை என்ன, காதல ஆறு மணி நேரம் காதல ஆறு மணிக்கு ஜோலிக்கு போனா ராத்திரி எட்டு மணி ஆயிடும் அப்படின்னு. எங்க ஜோலி என்ன பத்மநாபர் கோவில் தான். அப்ப ஆறுல இருந்து எட்டு மணி வரைக்கும் சம்பளமும் கிடைக்கிறது, உள்ளுக்குள்ள கோவிலும் இருக்கு, பத்மநாபருடைய கிருபா கடாட்சமும் கிடைக்கிறதா. அந்த மாதிரி வேலை கிடைச்சு வந்த வேண்டாம் சொல்ல போகணும். அவர் கொடுக்கல கொடுக்காது, அவர் தப்பு நம்ம தப்பு இல்லையே. 1,00,000 கோடி வச்சிருக்காரு திருவனந்தபுரம், அத்தனை பேருக்கு வேலையை கொடுத்து வாங்க கோவிலுக்கு கூப்பிடலாமே. அதனால ஏ பிரபோ, உன் கோயிலில் வாழும் வைத்தனவன் என்னும் வன்மை கண்டாய். எனக்கு ஒரே ஒரு பலம் என்னன்னா, உன்னுடைய விஷ்ணு சித்தன்ற விஷ்ணு சித்தன் தான் பெரியாழ்வாரோட பேரு, விஷ்ணு இடத்துல சித்தத்தை வச்சா அந்த மாதிரி அது ஒண்ணுதான் எனக்கு பலம். எனக்கு வேற ஒரு பலம் இல்லப்பா, சத்தியமா தான். நமக்கு எது இருக்க பணமோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய சரீர ஆரோக்கியமோ, நம்மகிட்ட இருக்க சத்தோ, இல்லாட்டி நம்ம கூட இருக்க பந்துக்களோ நமக்கு பலம் இல்லை. இதெல்லாம் எப்ப வேணா நம்மளை விட்டுட்டு போயிடும், எப்ப வேணா அவா திரஸ்கரிச்சிருவா இல்லாட்டி நம்ம அதை வேண்டாம்னு வச்சிடுவோம். ஆனா உனக்கும் எனக்குள்ள பந்தம் அப்படி கிடையாது. எட்டைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அப்ப இந்த ஒரு பந்தம் தான் உன் கோயிலில் வாழும் வைட்டணவன் என்னும் வன்மை கண்டான். வைஷ்ணவன்ற அந்த ஒரு பலம் என்ன ஓட்டின் இருக்கு. ஆனா எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நமக்கு பணம் குறைஞ்சு போயிருக்கு, எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல அவமரியாதை அனுபவிச்சிருக்கோம். ஆனா அதையும் தாண்டி நம்மளால ஜீவிக்க முடியாது அப்படின்னா, பகவானுடைய பலம் அவனுடைய காருண்யம் அப்படின்ற ஒரு ஒண்ணுதான் நமக்கு. அதனால பிரபு எனக்கு உன்னுடைய தாசன் உன்னுடைய பக்தன் அப்படின்ற ஒண்ண விட்டா வேற எதுவுமே என்னிடத்துல இல்லை. வைத்தனவன் என்னும் வன்மை கண்டாயே, நெடுமையால் உலகேழும் அலந்தாய் மின்மலா, நெடியாய் அரியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டாம். கூரை சோறு இவை வேண்டுவதில்லை, அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய். கொடுமை கஞ்சனை கொன்று நின் தாதை கோத்தவன் வளைதோல் கோத்து வந்தலைகோள் விடுத்தானே. முதல் பாசுரத்துல எனக்கு வாக்கு தூய்மை இல்லை, காக்கா கத்துறது எடுத்துக்கிற மாதிரி நீயும் என்னோட நல்லதா எடுத்துக்கோ அப்படின்றார். ரெண்டாவது சொல்றார், எனக்கு நாக்கு நல்லா இல்ல ஏதோ சொல்றேன், என்னுடைய குற்றங்களை பார்க்காத மானுக்கு ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்றார். மூணாவது சொல்றார், உன் கோவில்ல வாழக்கூடிய வைஷ்ணவன்ற வன்மை. அதுல காக்கா ரெண்டாவது புள்ளிமா, மூணாவது கோவில் இருக்க வைஷ்ணவன். நாலாவது சொல்றார், அப்பா என்ன தாசனா ஏற்றுக்கிறதுக்கு நீ பயப்பட, பெருமாளுக்கு கேரண்டி கொடுக்குற. ஏன்னா நம்ம கிட்ட யாரா வரானா, இப்ப வராளு என்ன விஷயம் இது, கவனிக்கும் மைக் வந்தா மட்டும் வரவேண்டி போட்டு தெரிஞ்சது. அப்ப உன் கோயில்ல வாழ்ற வைஷ்ணவன் பரவாயில்ல வருது, உன் கோயில்ல வாழ்ற வைஷ்ணவன்ற மாதிரி எனக்கு பெருசா வேற ஒன்னும் தெரியாது. சில பேர்லாம் வந்துட்டானா, ஐயோ வந்துட்டாளே அப்படின்னு ஒரு டென்ஷன் நமக்கு வரும். அப்ப ஆழ்வார் சொல்றார், நீ உனக்கான டென்ஷனே வேண்டானே, வந்த கேட்க போறாளோ ஏது கேட்க போறாளோ என்ன பண்ணுவாளோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். சமயத்தன்னைக்கா வேலைக்காராலே நம்ம கிட்ட ரொம்ப பதவீசமா நடந்துக்கான, என்ன ரொம்ப பதவீசமா நடக்கிறது அப்படின்னு தோணும். சமயத்தை குழந்தை நம்ம சொல்றதெல்லாம் கேட்கும் ஆத்துல, நமக்கு அப்படியே ஒரு சந்தேகம், என்ன அவ ஏதோ பெருசா இருக்கு அப்படின்னு தோணும் நமக்கு. இந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், பயப்படாத, கூரை சோறு இவை வேண்டுவது இல்லை, அஸ்திரம் சாப்பாடு எல்லாம் கேட்டு இவங்க டார்ச்சர் பண்ண நினைக்காது. அப்ப அதெல்லாம் நிறைய ஆகிட்டே போய் கேப்பியா, சே உன்னோட பக்தன்ற ஒண்ணுனாலே தானா வந்து அவ்வளவு, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், உன்னுடைய பக்தன் உன்னுடைய தாசன் அப்படின்னா. இப்ப ட்ரெயின்ல எல்லாம் ஸ்லீப்பர்ல போறோம், அங்கிருசர்ல போறோம் அப்படின்னா பெட்ஷீட் எடுத்துட்டு போனோம், பலாணி எடுத்துட்டு போனோம், டென்ஷன் தான் உண்டு. ஏசியில போயாச்சுன்னா நம்ம போட்டிருந்தாலே அது ரெடியா அங்க இருக்கும். அது செகண்ட் கிளாஸ் ஏசி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி எல்லாம் போயாச்சுன்னா டவல்லாம் போட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார்னு சொல்லிட்டு அந்த அட்டண்டரே கூட நிற்பான். ஃபர்ஸ்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி எல்லாம் போயாச்சுன்னா, ஃபிளைட் எல்லாம் நல்ல லோ காஸ்ட் ஏர்லைன்ஸ் இல்லாம நல்ல ஹை கிளாஸ் ஏர்லைன்ஸ் எல்லாம் போனோம்னா பக்கத்துல வந்து அழகா சாப்பாடு கொடுப்பான். அவளை நம்ம தூங்கினா கூட எழுப்பி சார் சாப்பிடுங்க சார், நம்ம தூங்கிட்டு இருப்போம் கலப்புல, ராத்திரி 1:30 கூட எழுப்பி இன்னும் வச்சுக்கணும் சாப்பிடுவோம் அப்படின்னு. அதுலயும் இந்த எமிரேட்ஸ் அந்த மாதிரி ஃபிளைட்ஸ் எல்லாம் பாக்கணும். பிசினஸ் கிளாஸ்ல பக்கத்துல முட்டி போட்டு உட்காந்து கொடுப்பா, ஊட்டி விடுற மட்டும் தான் பாக்கி அது. அந்த மாதிரி அப்ப அந்த பணத்துக்கு தகுந்த மாதிரி உபகரிப்பு. அப்ப உன் நாமத்துக்கு எவ்வளவு உபகரிப்பு இருக்கும், உன் நாமத்தை சொல்றேன், உன் தாசனா இருக்கேன். அப்ப அதை பத்தி நீ டென்ஷன் ஆக வேண்டாம், அதெல்லாம் உன் நாமம் பாத்துக்கும், அது உன்னால இல்ல. ஆழ்வா பகவான் கிட்ட சொல்ற, உன் நாமத்தோட பலம் உனக்கு தெரியும், நான் சொல்றேன் கேட்டுக்கோ, எனக்கு சாப்பாடு ட்ரெஸ் மற்ற எல்லா இத்தியாதிகளும் அதெல்லாம் நான் பாத்துக்கேன். நீ எப்படிதான் பாத்துப்பேன், நான் பாரு கிருஷ்ணா ராமா கோவிந்தா வராஹா நரசிம்மான்னு சொல்லிட்டு காலத்தை ஓட்டிட்டு போயிடுவேன். அப்ப நான் எடுக்கிறான், நீ சும்மா எனக்கு கிருபை பண்ணா, நான் உன்னுடைய பக்தன்னு நீ ஏத்துண்டா போனாலும் பகவானுக்கு என்ன பலம் உண்டோ அதே பலம் பகவான் நாம சங்கீர்த்தனத்துக்கும் உண்டு. குறைவில்லாத பலம், ஈக்குவல். பகவானுக்கு சமமா ஒரு பொருளை வைக்கணும், ஈக்குவலா ஒண்ணு நிக்கணும்னா மோட்சம் கூட நிக்காது, நாம சங்கீர்த்தனம் மட்டும்தான் நிற்கும். கிருஷ்ணனா கிருஷ்ணநாமமானா ரெண்டும் ஈக்குவல், ஒரு பர்சன்டேஜ் கூட பகவான் ஜாஸ்தி இருக்கவே மாட்டான். வராகமூர்த்தியா வராகநாம சங்கீர்த்தனமானா ரெண்டும் ஈக்குவல், அப்படியே நிற்கும் கரெக்டா. சுவாயம்பூமனோட வராகநாமத்தை ஜெபிச்சுதான் அவருக்கெல்லாம் ஃபஸ்ட் பார்த்த வராகமூர்த்தி தான். பிரகலாதனுக்கு நரசிம்மாதான் நாராயணா சொன்னாலும் கூட நரசிம்மரை பார்த்ததுக்கு அப்புறம் ஓம் நமோ நரசிம்மாய, ஓம் நமோ நரசிம்மாயன்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய வரமாட்டேங்க, அந்த மாதிரி அனுபவம். அப்ப கோரு கூரை சோறு இவை வேண்டுவதில்லை, அது வேண்டாம்ப்பா, அவ்வளவு கான்பிடன்ஸ் அதான் கிடைக்கும். இப்ப எவ்வளவு நாள் நடந்துட்டு இருக்கேன், தெரியாத வந்து ஒரு மாலை கட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண பிராமணர் மடபத்ரசாரி கோவில்ல, ஆனா எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படி அவ்வளவு தைரியமா சொன்னாங்க, என் பொண்ணையே ரங்கம்மனார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்ல, மொத்த பைசா இல்லாம ஒரு பொட்டு தாலி வாங்காம ஒரு கூரப்புடவை கூட வாங்காம, அப்படிலாம் நடக்குமா லோகத்துல? அது பொண்ணை பெற்றதா லோகத்துல நடக்குமா? கலியுகத்துல ஒரு துளி செலவே ஒரு பண்ணல. ஒரு பண்ண ஒரே காரியம் என்னடா, சீவள்ளி புத்தூரையும் ஸ்ரீரங்கத்துக்கு நடந்து போன மட்டும்தான் பண்ண ஒரே ஒரு காரியம், ஒரு காரியம் வேற எதுவும் பண்ணப்ப எல்லாமே ரங்கமன்னார் தானா பண்ணிவிட்டான். அப்ப லோகத்துல பெரிய கஷ்டம் எதுன்னா, ஒரு பொண்ணை வளர்த்து கன்னிகாதானம் பண்ணி கொடுத்து மாப்பிள்ளைக்கு வேண்டிய சீர்சனத்தை எல்லாம் கொடுத்து அவளை அழகா பெருமையா கொண்டு கொடுக்கறது, ஸ்ரீரங்கமே அசத்து போய் நிக்கிறது, எப்படி இவ்வளவு அப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னா. அப்புறம் ரகசியமா எல்லாரும் சொல்றாங்க, ராத்திரியோட ராத்திரியா ரங்கராஜன் தான் அனுப்பி கொடுத்து விட்டேன், நமக்கு தெரியாதா அப்படின்னு. ஏன்னா அவர் கொடுத்தாரு நினைச்சுக்காரு, நேற்று ராத்திரி தான் இங்கேருந்து டப்பா டப்பாவா போச்சு எல்லாம் நான் பார்த்தேன், இங்க இருந்தா பல்லக்கு போச்சு, இங்க இருந்தா நகையெல்லாம் போச்சு, அந்த மனுஷன் பசனம் பண்ணதோட சரி அவ்வளவுதான் நமக்கும் இருக்கே அப்படின்னு. அப்ப உன்னுடைய நாமஜபம் இதுவே கொடுக்கும்னா மற்ற விஷயம் கொடுக்காது. அதனால கூரை சோறு இவை வேண்டுவதில்லை பிரபோ, அங்கங்கே அவை போதலும் கண்டா, எனக்கு எங்க எப்படி வேணுமோ அங்கங்கே அவை போதலும் கண்டா. சந்தேகமே வேண்டாம், ஒரு மத்திய சம்பிரதாயத்துடைய ஆச்சாரியர் ரொம்ப பாதிச்சவருக்கு, அது ஸ்ரீபாதராஜர் அவர் பேர், கரெக்டா ஞாபகம் அதான் நினைக்கிறேன். ஒரு விசேஷமான ஒரு ஆச்சாரம், அவர் டெய்லியே ஒரு 56 போகி தான் சாப்பிடுவார், 56-64 அந்த மாதிரி தான் சாப்பிடுவார். சில சிஷியாருக்குலாம் கொஞ்சம் கோவம், என்ன இவரு ஆச்சாரியனா என்ன சாப்பாடுறாமண்ணா, 64 ஐட்டம் தான் சாப்பிடறாரு சி அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி யாத்திரை போறா, திக்விஜய யாத்திரை, ஆச்சாரியெல்லாம் போவா இல்லையா? அப்ப ஒரு காட்டில் அவன் உட்காந்துட்டு இருக்கான், உட்காந்துட்டு இருக்கும்பொழுது அப்ப சில சிஷியாலாம், சிஷ்யா அவர் தேவல வாழ்ந்துட்டு இருக்கா, அவர் மடத்துல இருக்கா, ஆனா இன்னைக்கு கூட என்ன பண்றாரு பார்ப்போம், இன்னைக்கு 64 ஐட்டம் இல்லை இல்லை பார்க்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அதுக்குள்ள எங்கேயோ கிராமத்தில நிறைய ஜனங்கள்லாம் வண்டி வண்டியா வந்துட்டா, வந்தா ஆச்சாரியனை சேவிச்சான். இந்த மாதிரி எப்பொழுதுமே நாங்க திருப்பதி பெருமாளுக்கு 56 ஐட்டம் இன்னைக்கு நிவேதனம் பண்ணுவோம், பெருமாள் சொப்பனத்தை வந்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி வண்டியிலேருந்து இறக்கி 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 வச்சுட்டான். அழகா குரு சிஷியால பார்த்து கேட்டா, இன்னைக்கும் நமக்கு 56 ஐட்டம் கிடைச்சிருந்து பார்த்தேன், எல்லாம் பெருமாளுடைய கிருபை அப்படின்ட்டு சிஷியாளுக்கு தூக்கி வாரி போட்டது, திருவடிகள்ல சரணாகிரி பண்ண, சுவாமி தப்பா எடுத்துக்காதீங்க மன்னிச்சிருங்கோம் அவர் சொன்னார். அது உங்க தப்பு இல்லை, என் தப்பும் இல்லை, சுவாமியுடைய லீலை அப்படின்ட்டு. அப்ப அங்கங்கே அவை போதலும் கண்ட தானா வரப்போறது. இந்த ஸ்ரீநாத்ஜி நம்ம பூரி ஜெகநாதனுக்குல டெய்லி 56 ஐட்டமோட தான் நிவேதனம். ஏன் அப்படி எடுத்து எப்ப ஆரம்பிச்சதுன்னா, கிருஷ்ணன் ஒரு நாளைக்கு 8 தடவை சாப்பிடுவான் மினிமம். அபிஷியல் கவுண்டே ஒரு நாளை 8 தடவை. இந்த 7 நாள் கோவர்ணகிரி பிரபு தூக்கிட்டு இருந்தான் இல்லையா, அப்ப இந்த 7 நாள் சாப்பிடவே இல்லையா குழந்தை. அதனால கோபிகள் எல்லாம் சேர்ந்து கோவர்ணகிரி உத்தாரணம் பண்ணி கோவிந்த பட்டாபிஷேகம் முடிச்சோன்னு அப்படி கீழே வச்சோடனே ஒரு நாளைக்கு 8 வீதம் கணக்கு, 7 கணக்கு பண்ணி 7 8 56 ஐட்டத்தை பண்ணி பகவானுக்கு நிவேதனம் பண்ணேன். அப்போதுலேருந்து அந்த சப்பன் போகுன்னு ஆரம்பிச்சு. நம்ம எல்லாம் இன்னைக்காக யோசிச்சிருக்கோமா, கிருஷ்ணன் சாப்பிடலையே கோவர்ணகிரியை தூக்கினா காப்பாத்தினா நல்லா இருக்குன்றோம். ஆனா கோபிகள் ஐயோ பாவம், 7 நாளா குழந்தை சாப்பிடலையே அப்படின்னு சாப்பிடாம இல்ல, கோவர்ணகிரியா இருந்து எல்லாத்தையும் கபலீகரம் பண்ண வஸ்துவே இதுதான். நம்ம இப்படி லாஜிக்காக யோசிப்போம், அவ அறிவு ஒன்றும் இல்லாத கூட்டம். அப்ப பகவான தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லாம் தானா சம்பவிக்கும். இப்ப நாங்களாம் பகவத் தியானம் பகவத் விஷயம் சொல்றோம், கழுத்தெல்லாம் நாளை தானா தானே போடுறோம். நாங்களே ஒரு மாலையை கொண்டு கொடுத்துருக்கோம், உபன்யாசம் பண்ணுவோம், மாலையை போட்டுக்கணும், சேதத்தை மைண்டன் பண்ணணும், உட்கார்ந்து இருக்கும். தானா சம்பவிக்கிறது இல்லையா, அவ்வளவுதான். பெருசா பிரயத்தனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது லோகத்துல எல்லாரும் இந்த விஷயங்கள் தான் பெருசுன்னு பிரயத்தனப்பட்டு ஓடிட்டு இருக்கணும். இதை மெயின்டைன் பண்றது, இதை சம்பாதிக்கிறது, இது கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணுமேனு டென்ஷன். ஆனா பெரியவாள் என்ன பண்றா, இதெல்லாம் நாமஜபம் பார்த்துக்கொண்டு விட்டுடுறான். எப்படி குழந்தைகள்லாம் ஸ்கூல விட்டு ஓடி ஒரு அம்மாவுக்கு பசிக்கிறது ஏதாவது கொண்டா அப்படின்னு, அதுக்கு என்ன பண்ண போறா என்ன கொடுக்க போறான்னு டென்ஷனே இருக்காது. அம்மா கிட்ட டென்ஷன், நீங்க தான் கொடுக்கணுமே குழந்தைக்கு, ஹெல்த்தியா கொடுக்கணும், அதுக்கு பிடிச்சதா கொடுக்கணும், சரி ஒரு கேக்கை கொடுப்போம், அதுக்கு ஆய் போகாத ஒரு வாழைப்பழத்தையும் கொடுப்போம். இவ்வளவு யோசிக்கிறது யார் அம்மா, அவன் ஏன்டா யோசிக்கிறான்னா, அது தன்னை நம்பி இருக்கு, அதுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி பகவான நம்பி இருந்தா எல்லாம் அவன் பார்த்துப்பான். அதனால கூரை சோறி இவை வேண்டுவதில்லை, ஆங்காங்கே அவை போதரும் கண்டா. நான் வேணா பெட்கெட் நீ கூடவான், நீ எனக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தானே நடக்கவே இல்லையா, அவன் உனக்கு சேர்த்து வேணா சாப்பாடு போடுறேன், நீ என் கூட வா, உனக்கு ஒன்னையும் உட்கார வச்சு சாப்பாடு நான் போடுறேன். ஏன்னா உன்னுடைய நாமத்துக்கு அப்பேற்பட்ட பலம் உண்டு, வீண் போகாத பலம் பகவன் நாம சங்கீர்த்தனத்துக்கு. தோட்டம் இல்லவள் ஆத்தொழு ஓடை துடவையும் கிணறும் இவை எல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வளைப்பகம் வகுத்து கொண்டிருந்து நாட்டு மாநிலத்தோடு எனக்கறிவு நச்சுவார் பலர் கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே கொஞ்சரம் வீர கொம்புகித்தானே. முதல் போன பாத்திரத்துல கூரை சோறு இவை வேண்டுவதில்லைன்னு, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, தோட்டம். ஒரு ஏதான ஒரு வீடு வாசல்லாம் வரும்ன்ற இல்லையா, அதை லிஸ்ட் போடுற. தோட்டம் இல்லவள், இல்லவள்னா அதிகாரி, தோட்டம்னா தோட்டம் போறது, ஆனா மாடு பசு ஆவின்லாம் சொல்ற இல்லையா, ஆவினங்கள். அந்த காலத்தெல்லாம் மாடு இருந்தா தான் அவ வந்து பெரிய பணக்காரர். அப்ப இன்னைக்கு பார்த்தா எல்லாரும் ஏழைதான். தோட்டம் இல்லவள் ஆ தொழில், தொழில்னா வயல்வெளி, ஓடைனா குளம், ஆ தொழில் தொழில்னா தொழுவம், மாட்டு தொழுவம் ஆட்டு தொழுவம்ல, அந்த ஆட்டு தொழுவ மாதிரி தொழுவம். ஆ தொழில் ஓடைனா குளம், துடவைனா வயல் கிணறு. தோட்டம் இல்லவள் ஆ தொழில் ஆ தொழில் சேர்த்து ஆ தொழில் ஓடை துடவையும் கிணறும் இவை எல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வளைப்பகம் வறுத்து கொண்டிருந்து. அந்த கூரை சோறு மட்டும் இல்லப்பா, ஆதிகாரியா இருக்கட்டும், வீடு வாசல் நிலம் போலாம் தோட்டம் புறவை நெளிச்சு போடுவோம் பாருங்க, அதெல்லாம் சௌக்கியமா கிடைக்கும். ஏண்டான்னா உன் திருவடி இருக்கு இல்லையா, உன் திருவடி பலம் இருக்கிறதுனால இத பத்தியும் டென்ஷன் வேண்டாம். நமக்கு அப்படிதான் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆகணும், கல்யாணம் பண்ணணுமே, இவ்வளவு வயசாயிருக்கு, வீடு கட்டணுமே, கல்யாணம் 3 வருஷம் ஆயிருக்கு, குழந்தை பத்தி, இதெல்லாம் பெரிய டென்ஷன் நமக்கு. ஆடி மாடு பண்ணி கொசு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு, சௌக்கியமா பண்ணிட்டு இருக்கு, இது பெரிய நமக்கு தான். அதுக்கெல்லாம் அத்தனை கோவில் ஏறினே, இத்தனை கோவில் ஏறினே, இவ்வளவு நாமத்தை சொன்ன ஒரு குழந்தைய பத்துக்கிறது, பண்ணி எல்லாம் சாதாரணமா குட்டி போட்டு இருக்கு. இயற்கையான சாதாரண விஷயத்துக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். பறவைகள்லாம் வந்து கோவில் கோயிலா போய் பிரார்த்திச்சு ஒன்னும் கூடு கட்டல, பாட்டுக்கு ஜாலியா 4-5 குச்சி எடுத்து ஒரு கட்டு கட்டிட்டு நம்மளாம் ஒரு வீடு கட்டுறதுக்கு அத்தனை பாடு போறோம், அது அப்பப்ப வீடு கட்டுறது, ஊர் ஊரா தேசம் தேசத்துலாம் போய் கூடு கட்டுறது, எத்தனையோ பறவைகள்லாம் பார்க்கலாம், அந்த வேடம் தாங்கள்லாம் வரும். எவ்வளவோ கிலோமீட்டர் நம்ம இங்கேயிருந்து வெளியூர் போறது, வெளிநாட்டு போறதுக்கு பாஸ்போர்ட் வீசா இவ்வளவு டென்ஷன்லயே அவர் போகலாமா வேண்டாமா சொல்லி போயிடுது. இதெல்லாம் ஒரு டென்ஷன் இல்லாம அங்கேயிருந்து வந்து இங்க ஒரு வீடை கட்டிட்டு போகும்போது வீட்டை விட்டுட்டு போயிடுது. நம்ம வீட்டை விட்டுட்டா போக முடியாது, அதை பூட்டி சாவியை கொடுத்து அதுக்காக ஆளை பார்த்து அதுக்கு ஒரு வாடகை கட்டி சும்மா கூட்டிட்டு போனாலும் பக்கத்து ஆற்ற வந்து சாவியை கொடுத்து அப்பப்ப பாத்துக்கோங்கோ, கரண்ட் பில்ல வந்தா கட்டிடுங்கோ, பேப்பர் காரங்கிட்ட சொல்லிடுங்கோ, பால் வந்தா எடுத்து வைங்கோ, நிம்மதி அக்கறான்னு எங்கேயாவது இறங்க முடியறதுன்னா இதுக்கு ஆத்திலேயே இருந்துட்டு போயிடலாம்னு தோன்றும். நிறைய பேர் யாத்திரைக்கு போவோம், யாத்திரைக்கு போயிட்டு அங்கேயிருந்து நீ பால்காரன் வந்தானா தெரியல, பக்கத்து ஆற்ற அன்றைக்கு போன் பண்ணுங்கோன்னு ஒரு ஒரு லிட்டர் பாலுக்காக பிருந்தாவனத்துல போன் பண்ணுவான், ஒரு 35 ரூபாய் பாலுக்காக பிருந்தாவனத்தையும் போன் பண்ணி அங்க இருக்கிற கிருஷ்ண தியானத்தை விட்டு இருக்கும். காலங்காத்தாலும் அங்க போன ஒரு நிமிஷம் போன் பண்ணுவேன், போன் பண்ணுவேன், அங்க பஸ்காரன் உட்காந்து ஆரம் அடிச்சிருப்பான், டைம் ஆயிடுச்சு வாங்கோ 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 வாங்கும். ஒரு லிட்டர் பாலுக்கு இவ்வளவு பாடு நமக்கு அவசியமே கிடையாது, பகவான் இருக்கான். அதனால ஆழ்வார் சொல்ற தோட்டம் இல்லவள் ஆ தொழு ஓடை துடவையும் கிணறும் இவை எல்லாம் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வலைப்பகம் வகுத்துக் கொண்டிருந்தேன். இன்னொரு அர்த்தம் உண்டு, எனக்கு எல்லாமே என்னடா உன் திருவிடிதான், எனக்கு தோட்டம் தொடர்பு வீடு வாசல் மனைவி எல்லாமே இதெல்லாம் பெரிய சொத்துன்றோம் இல்லையா, எனக்கு இத்தனை சொத்தும் ஹே பிரபோ உன்னுடைய சரணார விந்தம். இதனோட பலத்தை தானே எல்லாம் கிடைக்கிறது, இந்த பலம் இல்லைன்னா இதெல்லாம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை. ராவணன் கிட்ட எல்லாம் இருந்தது, ஆனா சுவாமி எல்லாத்தையும் அபகரிச்சுட்டார் இல்லையா, விபீஷனுக்கு இது எதுவுமே இல்லை, அப்படியே கொடுத்துட்டார் ஃபுல்லா கம்ப்ளீட்டா. லங்காதிபதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி உட்கார வச்சுட்டார் சுக்ரீவன், குரங்கு பாவம் அது பாவம் ரிஷியமுக பர்வதத்துல மலைக்கு மலை சாமிட்டு இருந்த குரங்கு, அவ்வளவுதான் இனிமேல் வாழ்க்கை இவ்வளவுதான் முடிவு பண்ணிட்டா, பொண்டாட்டி முதல் கொண்டு எல்லாத்தையும் அபகரிச்சுட்டான் மாலி, சுவாமி எல்லாத்தையும் அபகரிச்சு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார். பண்ணி வச்சுட்டு நீ என்னுடைய உத்தமமான சகான்னு வேற சொல்ற ராமச்சந்திரமூர்த்தி, அப்ப இவர் தான் தீர்மானிக்கிறார். உக்ரசேன மகாராஜா எல்லாத்தையும் இறந்துட்டு தானே உட்கார்ந்து இருக்கிற ஜெயில் வசுதேவர், ஆனா பகவான் கம்சன் கிட்ட சகலத்தையும் அபகரிச்சு கொடுத்துட்டான் இல்லையா, பஞ்சபாண்டவர்களிடத்திலேருந்து துரியோதனாதியில் எல்லாத்தையும் அபகரிச்சா, வீடு வாசல் கொண்டாட்டி வரைக்கும் அபகரிச்சா, பகவான் எல்லாத்தையும் திரும்ப வட்டி முதலமா சேர்த்து கொடுத்தான் பார்த்தேடா. அப்ப அவனுடைய சரணாரவிந்தம் தான் நமக்கு பெரிய போக்யமான வஸ்து. அப்ப அதனால எனக்கு அதான் உன் பொன்னடி கீழே வலைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன். பொன்னடின்னு பகவானோட திருவடியே பொன்னடி. இன்னைக்கும் வானமாமலை திவ்ய தேசம் உண்டு, நாங்குநேரின் பேர், அங்க இருக்கிற ஜீயர் பேரே பொன்னடிக்கால் ஜீயர்னு பேர், மணவாள மாமணிகளுக்கு ரொம்ப பிரியப்பட்ட ஒரு சிஷ்யர் பொன்னடிக்கால் ஜீயர். இன்னைக்கும் அந்த மடத்துக்கு போனோம் அப்படின்னா அவ அந்த 6 முக்கியமான சமயங்கள்லாம் மணவாள மாமணிகளுடைய மோதிரத்தை போட்டுதான் பண்ணுவான் அந்த ஜீயர். இன்னைக்கும் மணவாள மாமணிகளுடைய மோதிரம் அங்க இருக்கு, அதனால பொன்னடிக்கால் ஜீயர் அப்படின்னு பெயர். அந்த பொன்னடிக்கால் ஜீயர் பார்த்தோம்னா இந்த தை மாசம் வருது பாருங்க, காணும் பொங்கல், கணு அன்னைக்கு பிறந்தாத்துல இருந்து சீர் சகத்து மரியாதை எல்லாம் உண்டு, அந்த மாதிரி தாயார் வருவா, வானமாமலை தாயார் பொன்னடிக்கால் ஜீயர் மடத்துக்கு வருவா, மாப்பிள்ளையும் பெருமாளுமா தாயாருமா அப்படி பல்லக்கில் வருவா. இப்ப பல்லக்கில் வரும்பொழுது என்ன பண்ணுவா, இப்படி வெளியில வந்துட்டு உள்ள ஏறணும், மடத்துக்குள்ள ஏறணும். அப்ப பொன்னடிக்கால் ஜீயருடைய காவி வஸ்திரத்தை அப்படி கீழே போடுவான், இந்த பெருமாளையும் தாயாரையும் தூக்கிட்டு வரவா அந்த வஸ்திரத்து மேல நின்று அப்படி காலை தட்டுவான், அது பெரிய தனமா. அதுக்கப்புறம் அவ உள்ள போவா, அந்த பாத தூளிய அவ தலையில் சிறசில தெரிச்சுப்பா ஜீயர். அப்ப எவ்வளவு வசதி பாருங்க, அதனால ஆழ்வார் சொல்றார் வாட்டமின்றி உன் பொன்னடி கீழே வலைப்பகம் வகுத்து கொண்டிருந்தேன் உன் சரணார விந்தன். இதுதான் பெரிய பலம், நாட்டு மானிடத்தோடு எனக்கு அறிது, எனக்கு முடியலப்ப அந்த மனுஷாலோட அவன் சொல்ல, என்னால முடியல அவரோட, என்னால முடியல அந்த பாசோட, என்னால இந்த பசங்களை வச்சு மேய்க்க முடியல, என்னால இந்த பொண்டாட்டியோட ஒரு குப்பை கட்ட முடியல, எல்லாரும் சொல்றோம் முடியல முடியல. அதே ஆழ்வார் சொல்ற நாட்டு மானிடத்தோடு எனக்கு அறிது, என்னால முடியல, இந்த பால் காரணம் வச்சு என்னால வாழ்க்கை முடியல, எல்லார்ட்டையும் சொல்ற ஆனா முடியல முடியலன்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு தான் இருக்கும். ஆழ்வார் சொல்ற என்னால முடியலப்பா, நாட்டு மானிடத்தோடு எனக்கு அறிது நச்சுவார் பல, ஆனா இது நல்லது இது சுகம்னு கொண்டாடுற பல பேர் இருக்கா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், எனக்கு எப்பொழுதுமே உன் சரண கமலத்துல ஒரு நீங்காத பக்தியை கொடுத்து. இதெல்லாம் வரும் போகும், சிங்கமா இருந்தாலும் அப்பயும் ஒரு சிங்க பொண்டாட்டி இருந்தா, அசிங்கமா இருந்ததோ எப்படி இருந்தோ அது அவனுக்கு தான் வச்சோம், பண்ணியா இருந்தா அதுக்கு ஒரு பொண்டாட்டி உண்டு, குட்டி உண்டு, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரு எமோஷனலா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவசியமே கிடையாது. காத்தால எழுந்தோமா, ஏதோ சமைச்சோமா, ஏதோ ஒன்று அவ்வளவுதான் வாழ்ந்துட்டு போயிடணும். ரொம்ப எல்லாம் மனசுல போட்டு ஏத்திக்கப்படாது. ஆவி போனோம், வேலைக்கு போனோம், சந்தையோடு இருக்கணும், எல்லாம் சின்சியரா இருக்கணும், எல்லாம் ரைட். அதுக்கு மேலதான் இந்த ஆபீஸ் எல்லாம் ஏத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளால பிரயோஜனம் இல்லைன்னா ப்ளீஸ் கெட் அவுட்னு சொல்லிடுவோம். அதுக்கு டீசென்டா சொல்லிடுவோம், வீஆர் வாங்கிட்டு போயிடுவோம், அவனே சொல்லிடுவோம். பல விஷயங்கள் அவ்வளவுதான். நம்மளால பிரயோஜனம் இருக்க வரைக்கும் தான் ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஆத்துக்காரரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், அப்பா அம்மாவா இருக்கட்டும், பெத்த பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இவ்வளவுதான். நம்ம தலைக்கு மேல நம்ம குடும்பத்தையே கொண்டு ஆபீஸ்ல உட்கார வச்சு வேலை பண்ணா கூட அவன் ஒண்ணு பெருசா சந்தோஷம் அடைய போறது கிடையாது. அவளுக்கு அவன் காரியம் நடக்கும், அவனுக்கு அவன் குடும்பம் நடக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மேல பெருசாக யாருக்கும் நம்ம ஒரு அக்கறையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால ஒரு சில நாட்டு மாநிலத்தோடு எனக்கரிது நச்சுவார் பலர் பிரபோ நீ என காப்பாத்து. எப்பேற்பட்டவன் நீனா கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே. கேழல் அப்படின்னா பன்றின்னு அர்த்தம், யஜ்ஞ வராகமூர்த்தின்னு அர்த்தம். கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட, மண்ணுனா அழகான பூமி. இந்த பிரளயத்துல நுழைஞ்சு தூக்கிட்டு வந்த கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே. எப்பேற்பட்ட கருணாசாகரன், நீ பிரளய ஜலத்திலே இந்த பூமி அப்படியே ஒரு கடுகு மாதிரி முழுகி போயிடுச்சு. பிரம்மதேவர் சுவாயம்பூவ மனு சதரூபாவ சிருஷ்டிச்சுட்டு அழகா தாம்பத்தியம் பண்ணி குழந்தைகளை பெற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டார். அப்ப சுவாயம்பூவ மனு கேட்டான், நாங்கெல்லாம் இருக்கிறதுக்கு இடம் எங்கேன்னு கேட்டான். அப்ப பிரம்மதேவர் என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணார். பூமி தான் தெரிஞ்சு கொடுத்து, ஆனா அந்த பூமியை மேல கொண்டு வரத்துக்கான ஒரு உபாயம் அவருக்கு கிடைக்கல. சரி, எல்லா தேவர்களும் உள்ள போய் முங்கி போய் தூக்கிட்டு வரலாம்னு அக்கௌண்ட் இல்லை, அவ்வளவு பிரிச்சா இருக்கு. இவாளுக்கு அது பிரிச்சு எப்படா பண்ண போறோம், எப்படி மீட்க போறோம்னு அவரு பயந்து நடுங்கினால் அப்ப டக்குன்னு யோகம் வந்துருத்து. நமக்கு எதுக்கு டென்ஷன், எல்லாம் ஹரி பார்த்துப்பாரு. ஹரி சரணம் அப்படின்னு விட்டார், ஹரி ஓம் அப்படின்னு விட்டார். உடனே ஹரி ஹரியோட ஓடி வந்துட்டார், வேக வேகமா வந்துட்டார். கடகடன் ஓடி வந்தார். எங்கேந்திரா வந்தார்னா பிரம்மதேவரோட நாசித்வாரத்திலேருந்து குதிச்சுட்டார். லோகத்துல மூக்கிலேருந்து ஒரு குழந்தைய பெற்ற ஒரே ஒருத்தர் பிரம்மதேவர் மட்டும்தான். நல்ல மூக்கு ரொம்ப வசதியான ஒரு வஸ்து. அழகா மூக்கிலேருந்து குதிச்சுட்டார். யஜ்ஞ வராக மூர்த்தி அப்படின்னு சத்தம் போட்டுது. சின்னதா அங்குஷ்ட மாத்திர பிரமாணமா இருந்தார். அதுக்குள்ள யானை சைசானார், அதுக்குள்ள மலை சைசானார், இன்னும் பெருசாயிட்டார். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கவும் பிரளயத்தில் அவர் இறங்குவோம், பிரளய ஜலத்தில் இறங்கி கீழே போய் பூமி எங்கேன்னு தேடி அது இருக்கிறத பார்த்து அப்படின்னா அது பல்லுல ஒட்டி நிறுத்தோட பெரிய அந்த தெத்து பல்லுல கோட்டு மண் கொண்ட அழகா சொல்றார். கொள்கையினானே பேர்பட்ட ஒரு கிருபா சாகரன், பிரளயத்தில் மூழ்கி கடந்த பூமியே சாதாரணமா ஜஸ்லைகர் அப்படின்னு வந்தார். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ரொம்பலாம் டென்ஷன் இவ்வளவுதானே நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு ஒரு சில விஷயம்லாம் அப்ப நமக்கே சில இதெல்லாம் நான் பாதிக்கிறேன் அப்படின்னு. நம்ம ஏதாவது இந்த போன்ல தெரியாம குழந்தைங்க குட்டி குழந்தைகள்லாம் சொல்லிக்கொண்டாங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு. அதுமாதிரி இத்தினோட ஆளுக்கு பெருசா படிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க இன்னைக்கு காலத்துல குழந்தைகிட்ட ஏதாவது ஸ்மார்ட் போனை கொடுத்துருங்க, போட்டோ எடுத்து கொடுன்னு சொல்லுவாங்க. கரெக்டா கிளீனா ஸ்வைப் பண்ணி எங்க கேலரின்னு பார்த்து அதுக்குள்ள போய் போட்டோ எடுத்து காமிச்சிருவாங்க. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு பெருசா கேலரின்னு படிக்க தெரியாது, ஸ்மார்ட் போன் விலை என்னன்னு தெரியாது, ஸ்மார்ட் போனோட கம்பெனி என்னன்னு தெரியாது, அதுக்கு எவ்வளவு சார்ஜ் போடுறோன்னு தெரியாது. சடனா அப்படி வரும்னு அவங்களுக்கு தெரியாது. நிஜமாவே அன்னைக்கு என்னோட மொபைல் எதுவும் புள்ள பண்ணிட்டு இருந்தா சவுண்ட் பண்ணா அப்பா இப்படிதான் வேண்டாம்ப்பா இருந்தோ அப்படி சொல்லி இப்படி பண்ணிக்காங்க. அப்பதான் முதல் தடவை எனக்கு அது தெரியும். ஸ்மார்ட் போன் நான் 2-3 வருஷமா யூஸ் பண்ணிருக்கேன், அது அப்பதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அதுக்கு தெரியும், நமக்கு தெரியல. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் உண்டு, கொஞ்சம் மென்டலி ரிட்டார். நீங்க அவங்ககிட்ட எந்த போன் வேணா கொடுங்கோ, கேமரா எங்க இருக்குன்னு பார்த்து கரெக்டா ஓபன் பண்ணி போட்டோ எடுத்துருவோம். ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கொம்பு சித்தாக. ரெண்டு விஷயத்தை சொல்ற, குஞ்சரம் அப்படின்னா யானை, அழகா குபலையா பீடம் யானையை வதம் பண்ண வீட கொம்பு சித்தானை, கொம்புன்னு அவருடைய யானை தந்தா, அதை உடைச்சு அதோட யானை தந்து வச்சு அதை கழுத்துல குத்தி குவளையா பீடத்தை வதம் பண்ணான். ரெண்டு விஷயம் சொல்ற, கேழலா கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையான யஜ்ஞவராக மூர்த்தியா வந்து பூமியை உத்தாரணம் பண்ண கருணாசாகரனே, குவளையா பீடம் யானையை அதனுடைய கும்ப கொண்டே வதம் பண்ண பராக்கிரமம் உடையவனே. எதுக்கு ரெண்டு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா, நானும் அந்த மாதிரிதான் மூழ்கி கிடக்கிற சம்சார சாகரத்துல இந்த பூமியை திருச்சின மாதிரி என்னையை லேசா லிஃப்ட் பண்ணி விட்டுடு. ஃபர்ஸ்ட் லிஃப்ட் யாருன்னா பெருமாள் தான். நம்ம எல்லாம் லிஃப்ட்ல போறேன், 100 மாடி ஒசரம் சல்லு போயிடுறேன், அந்த மாதிரி பூமிக்கே லிஃப்ட் வச்சுட்டாரு. நம்ம பூமியில ஒரு வீட்டுக்கு லிஃப்ட் வச்சு மேலே ஏறுறோம். பூமாதேவி பெருமாள் லிஃப்டா வச்சு சர்ன்னு மேலே வந்தாள். பிரளய ஜலத்துல இருந்து உள்ளேந்து வெளில வந்து பகவான் வந்து தன்னுடைய பலத்தினால் அப்படி நிக்க வச்சுட்டார். அப்படி நிக்க வைக்கிற சமயத்துல கூட பூதேவி கேட்டான்னு சொல்லி, ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரக தாத்து சாம்யே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமதம் ததஹத்தம் ரியமானம் து காஷபாஷான சந்நிபம் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம். நீங்க லிஃப்ட் பண்ணும்போது நம்மளே லிஃப்ட் பண்ணி விட்டுட்டார். நீ உடம்பு நன்னா இருக்கும்பொழுது, மனசு நன்னா இருக்கும்பொழுது நினைச்சு வச்சுடு, உன்னால முடியாத பொழுது நான் உன்னை நினைக்கிறேன், என்னுடைய மேலான கதிக்கு அழைத்துச் செல்கின்றேன் உத்தரவாதம் கொடுத்துட்டார். ரொம்ப தைரியம் ஒண்ணு நம்மள தான் அப்படி சொல்றது. நம்ம எல்லாம் உடனே ஐயா அப்படின்னு சோம்பேறி கூட்டம். ஆனா சுவாமி அவ்வளவு அழகா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மனுஷாளுக்கு உபதேசம்னா யஜ்ஞவராக மூர்த்தி தான். அதுக்கப்புறமா தான் ராமன் சொன்னா, அதுக்கப்புறமா தான் கிருஷ்ணன் சொன்னா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு சொல்றதுக்கு, இருந்தாலும் உண்மை யதார்த்தம். ஆனா பகவான் தான் இல்லாம வந்திருக்க அல்லவதான். ஆனா முதல் முதல்ல உபதேசம், லோகத்தாருக்கு உபதேசம், எல்லாருக்குமான உபதேசம் அப்படின்னா யஜ்ஞ வராக மூர்த்தி தான். தைரியத்தை கன்ஃபார்மா கொடுக்குற, நான் பாத்துக்கிறேன். அந்த மாதிரி என்ன பாத்துக்கோ, குஞ்சரம் வீழ கும்புசித்தான், என்னுடைய பிராரப்தத்தை பிடுங்கி நீயே அதை கொலை பண்ணு. என்னாலும் இல்ல, குவளையா பீடமும் பிராரப்த கர்மமும் ஒண்ணு. குவளையா பீடத்துக்கு 1000 யானை பலம் உண்டு அப்படின்றா பெரியவ. அந்த மாதிரி ஹே பிரபு, அந்த 1000 யானை பலமுடைய குவளையா பீடத்தை அதை பல்ல பிடுங்கி நீயே அதை கொலை பண்ணு, என்னால முடியாது, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம், உன் பொன்னடி கீழே வளைப்பகம் வகுத்து கொண்டிருந்து நாட்டு மானிடத்தோடு எனக்கறி. அதாவது இந்த மனுஷாலோட எனக்கு ஒரு பந்தம் இருக்கு இல்லையா, அதை அழிச்சு போ. இந்த மனுஷா நடுவில் மாட்டின்றி இவாளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஓடி இருக்க ஒரு சாகரம் மாதிரிதான். எல்லாத்துக்கும் இவாளோட ஒத்து போக வேண்டியிருக்கு, கோச்சிக்க முடியல. ஆபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, பக்கத்தாத்திலயும் சரி, வேலைக்காரர்கிட்டையும் உள்ளுக்குள்ள பொறுமணும். அப்புறம் டாக்டர் சொல்ல, ஃப்ரீயா விட்டுருங்கோ, மைண்ட் டென்ஷன் ஆகிறீங்க, நம்ம தான் கஷ்டப்பட்டு ஆக்கிக்கிறோம், டென்ஷனே வாவா அப்படின்னு அதுவா வந்து தொலை. இதெல்லாம் பிராரப்தம். வேலைக்காரிக்கு 1000 தடவை சொன்னாலும் 5000 தடவை அவ பண்றதே அவ பண்ணிட்டு இருக்கா. நம்ம 1000 தடவை சொன்னா 5000 தடவை அதான் பண்றோம். என்ன சொல்லி இதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம யாரையும் ஏத்துக்க அதுவா வந்துடுறது. அதனால ஹே பிரபு, நாட்டு மானிடத்தோடு எனக்கு அறி, இந்த மனுஷ ஜனசாகரத்திலேருந்து என்ன காப்பாற்று, இவாளோட எனக்கு ஒரு பந்தத்தை நீ தான் அழிச்சு போடணும். யாரா ரொம்ப டார்ச்சர் பண்றதா சொல்லுங்க, பேசி பேசுறா சில இதெல்லாம் டார்ச்சர்னா நேரடியா பண்ண மாட்டா, படுத்தி எடுத்துருவா. சில பேர் பேசுறேன்னு இல்லை, இப்ப நாங்களாம் பேசுறது நினைக்கப்படாது. எந்தெந்த சமயங்கள்னு இருக்கு, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ரொம்ப அவசரமா எல்லாம் வேலை பண்ணிட்டு இருப்போம், இல்லாட்டி வேற ஏதாவது முக்கியமான விஷயத்துல இருப்போம். அவாவாளுக்கு அவாவாளுடைய நேரத்துக்குள்ள முடிக்கணும்னு ஒரு ஆசை. நிறைய பேர் நான் அழகம் முடிச்சோன்னே சேவிப்பா, அவாளுக்கு அதுக்கு மேல நின்று பொறுமையா பேச டைம் இருக்கு. அந்த டைம்ல நின்று கிடைக்கிறோம், வெளி கிடுக்கு போடணும்னு கீழே பக்கத்துல ஒரு 50 பேர் நின்றுப்பான். அவாவாளுக்கும் கடமை இருக்கு, எனக்கும் ஆத்மா இருக்கு, எனக்கும் குழந்தை இருக்கு, எனக்கும் அம்மா இருக்கா, கடமைகள் இருக்கு. சரி பேசலாமான்னு கிடையாது, அவா பாட்டுக்கு பேசி. பல இடங்கள்ல நான் பார்த்துட்டேன், இது பல ஊர்களில் காண கிடைக்கக்கூடிய சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு அப்புறமா பேசுவேன், ரொம்ப சிம்மலா எடுத்து முன்ன மாதிரி இல்லை, டக்குன்னு அப்படியே மாத்திடுவோம். பெரிய கஷ்டம், ரொம்ப பெரிய ஆளாயிட்டா முன்னாடி சாதாரணமா இருந்த, எப்பவுமே அசாதாரணமா தான் இருக்கும், நாங்க சாதாரணமா இல்லவே இல்லை, நாங்கள்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் எப்பயுமே. பெரிய கஷ்டம் இருக்கலாம், நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அப்ப நாட்டு மாநிலத்தோடு எனக்கு அறி, அப்பதான் நாங்க பகவானே காப்பாத்துறாப்பா இப்படிதான் சொல்லுவோம். அப்ப தானாகவே சுவாமி என்ன பண்ணுவோம், அந்த பந்தங்கள்ல இருந்து காப்பாற்றுவோம். சத்தியமா சொல்லுவோம், இதை விட்ட வேற உள்ளுக்குள்ள அந்தரியாமி தூண்டினா சும்மா யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. அவன் காலில் தான் சரணாகதி பண்ணணும். சத்தியமா சொன்னா வேலைக்கெல்லாம் போயிருக்கேன், அவனுக்கு ஒரு பாஸ் இருந்தான், என் கூட எப்ப சண்டை போடலானே காத்துருப்பான். காத்தனை அதான் பிளான் பண்ணுவார் கூட, எவ்வளவு நல்லவர். நீ என்ன குத்தம் சொல்லலாம், என்ன குறை சொல்லலானே அழைவர். நான் ஒவ்வொரு நாளும் நானும் இன்னமும் போராடி பார்த்தேன், கடைசியில பார்த்தேன் கிருஷ்ணா என்னால முடியலப்பா, ஒன்னு அவரை மாத்து இல்லாட்டி என்ன மாத்து, எனக்கு முடியலன்னு. அப்புறம் திடீர்னு அவரும் மாறிட்டார், நானும் மாறிட்டேன், கரெக்டா செட்டில் ஆயிடுச்சு எல்லாமே. சத்தியம், பகவான் இடத்துல பண்ற நாம ஜபம் வீண் போகாது. சத்தியமா சொல்றோம். அதனால முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்த கம்பெனில எனக்கு சம்பளமே கொடுக்க மாட்டோம், அஞ்சாறு மாசம் சம்பளமே வராது. என்னடா இப்படி சம்பளமே வரலையே, எப்படி நடக்க போறது, என்னடா பிரபு கிருஷ்ணா அப்படின்னு தெரியும். ஒரு தடவை சம்பளத்தை ஆறு மாசம் சம்பளம் சேர்த்து கொடுத்துட்டான். சரி, எல்லா நன்மை கேள்வி ஏற்றுக்கிற ஒரு புத்திய பகவான் கொடுத்தான். கரெக்டா அப்பதான் எங்க அம்மா கண்ணில் ஒரு மந்துகள் விழுந்து எங்க அம்மாக்கு கண்ணு ஃபுல்லா பஸ்ட் ஆகிற அளவுக்கு கண்ணுக்குள்ள இன்ஃபிளமேஷன் ஃபார்ம் ஆகி கண்ணு வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு சரி எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு ஒரு தீபாவளி சமயத்துல தான் ஆயிடுச்சு. டாக்டர் சொன்னார் இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் ஆபரேஷன் பண்ணணும், பைசா கட்டுக்கோங்க. கரெக்டா முன்னாடி நாள் தான் எனக்கு ஆறு மாசம் சம்பளத்தை அவர் பெண்டிங் வச்சு கொடுத்தான். நான் பகவான் அழுதேன், மாசம் மாசம் கொடுத்தானா செலவு பண்ணியிருப்பேன், அப்ப போய் கடன் வாங்கியிருப்பேன். ஆனா அன்னைக்கு வேண்டிய பணத்தை கடன் வாங்காதபடி என் சுவாமி எனக்கு கையில கொடுத்தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, இன்னும் ஞாபகம். பகவான் எப்படியெல்லாம் காப்பாற்றினான், நம்ம பண்ற உழைப்பும் நம்ம பண்ற பிரார்த்தனையும் வீண் போகாது. காலத்தே சுவாமி கொடுத்தா சந்தேகமே வேண்டாம். இது வரைக்கும் நான் நிறைய அனுபவங்கள் என்னால் சொல்லிட்டு போக முடியும். அதனால அவரிடத்துல பிரார்த்திச்சுக்கோங்க, அவரிடத்துல ஒப்படைச்சிடுங்க, அவர் தானா நடத்தி கொடுப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவனாலதான் ஒரு சின்ன ஃபேக்டரி வச்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்க, இந்த ஃபேக்டரியெல்லாம் ஜாப் பண்ண கொடுத்துருவான், ஆனா திருப்பி செக் பாஸ் ஆகி வராது. மூணு மாசம், ஒன்பது மாசம், ஆறு மாசம் தான் அவர் எங்கிட்ட சொல்லி அழுவார். ரொம்ப கஷ்டமா இருக்க குறிச்சு பணம் தர மாட்டேங்கிறார். அவர்கிட்ட எத்தனை தடவை நடையா நடந்தாச்சு, சண்டை போட்டாச்சு, எனக்கு ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க சொல்ற அமௌண்ட் உங்களுக்கு பெருசு, கிருஷ்ணனுக்கு ரொம்ப சிறுசு. நீங்க ஜாலியா கிருஷ்ணா அதை கலெக்ட் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி பகவான் கலெக்ட் பண்ணி கொடுப்பான். அன்னைக்கு நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சா ரெண்டாவது நாள் அவளா வந்து இன்னைக்கு செக்கை போட்டுடுங்கோ கலெக்ஷன் ஆயிடும் சொல்லி. இதனால வரைக்கும் இவர் 50,000 ரூபாய் வந்திருக்காரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்தர்யாமிகிட்ட பிரார்த்திச்சுட்டோம்னா அவன் அவ்வளவு அழகா சரி பண்ணி கொடுத்துடுவான். சத்தியமா சுயம் அனுபவத்துல நிறைய அனுபவங்கள் எனக்கு சொல்ல முடியும். நம்ம மனுஷாலோட போராடிட்டு இருக்கோம், இப்ப அதை திருந்த ட்ரை பண்றோம். திருந்தாது நம்மளும் திருந்த மாட்டோம், அவளும் திருந்த மாட்டோம். திருந்தாத கேஸ் தான் இல்ல. அவன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன்னா அவன் அழகா சரி பண்ணுவான். மாமியார் சரியில்லை, மாட்டுப்பண் சரியில்லை, பொண்ணு சரியில்லை, பாஸ் சரியில்லை, பிரயோஜனம் இல்லை. சரியா இருந்தா அவளோட செட்டில் ஆயிடுவாள். அப்புறம் இங்க சகசிர கோடி ஜென்மா வீணா போவேள. இதெல்லாம் கொஞ்சம் ஏடாகுடமா இருந்தா தான் கொஞ்ச நாள் பத்மநாபா, லட்சுமி வராகா, நரசிம்மா, நாராயணா, நமச்சிவாயன் வரும். இல்லையோ மாமா மாமி மாமா மாமி இந்த கல்யாணத்தெல்லாம் போய் வேணும். மாமா 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 நாமஜபம் பண்ற மாதிரிதான் பண்ணுவார். அந்த மாதிரி மாமா மாமா அப்பா அப்பா அம்மா பக்கதாரு பிள்ளை பக்கதாரு குழந்தை இப்படியே ஓடிட்டு இருக்கும். எதுவுமே சரியில்லை. அதனால நாட்டு மானிடத்தோடு எனக்கறிவு நச்சுவார் பலர் கேழல் ஒன்றாகி கோட்டு மண் கொண்ட கொள்கையினானே குஞ்சரம் வீழ கும்புகித்தானே. பகவானே என்னை காப்பாத்து, எனக்கு அனுகிரகம் பண்ணு, இந்த ஜன சாகரத்திலேருந்து என்னை மீட்டுடும். பெரிய பாடா இருக்கு. இவாளோட இருக்கவும் முடியல, இவா இல்லாம இருக்கவும் முடியல, அதான் கஷ்டம். வேண்டான்னு ஒதுக்கிட்டு போகவும் முடிய மாட்டேங்கிறது. பால்காரன் பத்து நாள் லேட்டா வரேன், இனிமேல் உங்ககிட்ட பால் வாங்கின செருப்பை கைட்டு அப்படின்னு சொல்ல முடியறதா? இல்லாட்டி நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவேன், அஞ்சு நாள் அச்சுனா பரவாயில்ல, அவனே போதுமா, இனிமேல் ஒழுங்காரு. இவ்வளவுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஓடிட்டு இருக்க, அவ்வளவுதான். சமயத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், சமயத்தை அவ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான், சமயத்தை ரெண்டு பேரும் முட்டிக்கிறோம், அவ்வளவுதான். அதனால நாட்டு மாநிலத்தோடு எனக்கறி என்னால முடியல. கடைசியில ஜென்மா முழுக்க இதேதான் பண்ணிட்டு இருக்கு. பிறந்ததுலேருந்து யாரோ ஒருத்தரோட அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கடைசியில நம்முடைய சுபாவத்தை இழந்துடுறோம். நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒண்ணு சொல்றா இல்லையா, தனித்தன்மை, அதை இழந்து போயிடணும். நம்முடைய தனித்தன்மை என்னன்னா பகவத் தாசர்கள், பகவானுடைய குழந்தை. இது இழந்துட்டு இன்னாருக்கு மனைவி, இன்னாருக்கு அம்மா, இன்னாருக்கு பொண்ணு, இவ்வளவுதான். இன்னாருடைய வேலைக்காரி, இவ்வளவுதான். வேலைக்காரி பெரிய வேலைக்காரன் தான், அவ்வளவு சம்பளம் வாங்கினா வேலைக்காரி தான், வேலைக்காரி வேலைக்காரன் இவ்வளவுதான். இப்படியே நம்ம கடைசியில திரும்பி பார்க்கும்போது நம்ம வியாதியஸ்தன் டாக்டர் இவ்வளவுதான். நமக்கு எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் கொடுத்துடுறான். ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா பேஷண்ட், அவ்வளவுதான். நீ பேஷண்ட் கூட போவ, நீங்க பேஷண்டான்னு கேட்டுருவா. பெரிய பாடுதல்லாம் நம்ம நம்மளுடைய ஸ்வரூபம் சுவாவம் எதுன்னா நம்ம ஆத்மா, பகவானுடைய குழந்தை. இது எங்க போச்சுன்னே தெரியுது. காதால எழுந்தவொடனே பகவத் தியானம், நான் பகவான் அடையணும், பகவான் அனுபவிக்கணும்னு எழுந்துக்கிறது இல்லையா. மணி 6 பால்காரம் வந்திருப்பான், பால் எடுக்கணும். மணி 7 டிஃபன் பண்ணிடணும், அவர் குளிச்சுட்டு வந்துருவார். மணி 8 வாசல்ல வேன் வந்துடும், பேரணியோ பேத்தியோ கொண்டு வரணும், பிள்ளையோ கொண்டு விடணும். 9 ஆயிடுத்து, குப்பைக்காரா வருவா, வெளில கொண்டு குப்பையோ. எவ்வளவு கஷ்டம் பாருங்க நமக்கு வாழ்க்கையில. இப்ப இதுதான் நம்மளுடைய ருட்டீன், இப்படிதான் போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இது கடவுள கண்ணை வறக்கணும், இல்லாட்டி ஏதாவது ரிப்பேர் ஆகும், ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் வருவா, ஏதோ ஒண்ணு இல்லை, யாராவது மேல போவா, இல்ல யாராவது புதுசா வருவா, இதுவே விசாரிக்கணும். போனதையும் விசாரிக்கணும், வந்ததையும் விசாரிக்கணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நம்ம வந்ததே பெரிய தப்பு. இல்ல வந்தவாழ்வை ரொம்ப கண்காட்சியாரு கையை கொடுக்கணும், அப்பா நான் பட்ட பின்பம் படுறது இன்னொரு வஸ்து வந்துடுது, கங்கிராஜுலேஷன். ஐயோ சொல்லவே மூக்கு அப்படியே இருக்க, மாமா மாதிரியே உள்ள இருக்க கோபம் எல்லாம் அப்பதான் வரும். குழந்தைய கொஞ்சம் போதெல்லாம் தெரியும், ரைட்டி வாழ் யார் மேலதான் கோபம் இருக்கு அப்படின்னு தெரியும். அப்பட மாதிரியே உரிச்சு வச்சிருக்கு பார் அப்படின்னு. அப்ப அவ்வளவு விருப்பங்க ஆசைப்பட்டுதான் சொல்றதுக்கு. சில பேர் தான் சொல்லுவாங்க அப்படியே அம்மா மாதிரியே குழந்தை இருக்குன்னு பெருமையா சொன்னான்னு இல்ல, பார்த்த விவகாரம் ஜாஸ்தி. பக்கத்திற்குதான் தெரியும் என்ன அர்த்தத்தை சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிட்டு போற. அப்ப நாட்டு மானிடத்தோடு எனக்கு அறிந்து நச்சுவார் பலர் கேழல் ஒன்றாகி காப்பாற்றுப்பா ஏஜவராக மூர்த்தி ஹே குவளையா பீடத்த ரதம் பண்ண ஏ கிருஷ்ணா மடியன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்னால முடியல. நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னமோ இதெல்லாம் திருப்தியாடு சீக்கிரம் முடிச்சுட்டு அப்பாடா உன் பொன்னடிக்கையில வரலான்னு பாக்குறேன், ஆனா இது முடிகிற மாதிரி தெரியல. எல்லை இல்லாம போயிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் கூடிட்டு இருக்க ஒழிய குறைஞ்ச பாடா இல்லை. சின்ன வயசுல இது ஜாஸ்தி அது ஜாஸ்தி எதுவும் ஒழியும், ஓட வயசாயிடுது, சரி உடம்பு லேசாயிடுது, கனமா இருக்கு, சரி கொஞ்சம் கொஞ்சமா விடுவோம்னு பார்த்தா அப்பதான் பந்தம் ஜாஸ்தியா போகிறது. சரி வயசாயிடுது, அக்கடான் கோவில் போலாம், சத்தங்கம் போலாம்னா அப்பதான் பேரன் பேத்தி, சரி கடனை பாவம், பொண்ணு கஷ்டப்படுறாளே, புள்ள கஷ்டப்படுறாளே. இப்ப இப்படி ஓடிட்டு போய் கடைசியில நம்ம தானே கஷ்டப்பட்டு இருக்கோம். அப்ப அவளையும் குத்தம் சொல்ல முடியாது, நம்மளையும் குத்தம் சொல்ல முடியாது. இது ருட்டீன் போயிட்டே இருக்கு. இன்னைக்கு கடைசிக்கு நான் போக போறோம்னா கூட அங்கேயும் ஏதோ ஒரு ருட்டீன் வந்து உட்காந்து இருக்கு. அப்பாடா எல்லாத்தையும் விட்டோம், பகவான் அனுபவிச்சோம், பத்மநாபன தியானம் பண்ணோம்னு இருக்க முடிய மாட்டேங்கிறது. அப்ப நீதான் என்ன காப்பாற்றும், எனக்கு அக்கடான்னு நான் சொல்ல டயர்ட் ஆயிட்டேன், சத்தியமா டயர்ட் ஆயிட்டு இருக்கும், வேற வழி இல்லாம ஓடிட்டு இருக்கும். யாருமே ஆசைப்பட்டு ஃப்ரெஷ் எனர்ஜி எல்லாம் சரி அப்படியே உள்ள கதையில எழுத அப்படியே ஸ்ட்ரெஸ் தான் அழுத்தறது உள்ள, சமைக்க பிடிக்கல. அப்ப ஆனா விட்டு விட்டு ஒரு நாள் இருக்கலாம்னா முடிய மாட்டேங்கிறது. சரி வெளியில ஒரு நாள் வாங்கிக்கலாம்னா விலைவாசியை பார்த்தா பயமா இருக்கு. சரி வெளியில வாங்கினா அதுக்கப்புறம் உடம்பு முடியாம போகிறத பார்த்தா பயமா இருக்கு. சரி எவ்வளவோ கஷ்டம், ஒரு கத்திரிக்காவும் ரெண்டு கேட்டு போட்டு கூட்ட வைப்போம், காய பண்ணியாச்சு நீ கூட்ட வைப்போம், ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு ரெண்டுக்கா மிச்சமா இருக்கும், இது இப்படியே வச்சாலும் வீணா போயிடும். கடையில போய் வாங்கினோம்னா அதுக்கு கடைக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல டைம் மாறி போயிடும். சரி இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு வச்சா இதுதான் பண்ணியா அப்படின்னு ஆச்சு. சரி ஏதோ பண்ணிருக்காளு, வேற என்ன பூஜை ஆகாயத்துல காயை பிரச்சனை முடியும், பூமியில என்ன விளையாடோ அதே கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுண்டைக்காய் இதுதானே, வெண்டை இடியில ஏதோ பண்ணிட்டு இருக்கா பாவம் அப்படின்னு போன மாட்டேங்கிற. அதே திருப்பி திரும்பி இட்லி மாவு தோசை மாவு மீது போன ஊத்தப்ப இப்படிதான் ஓட்ட வேண்டியிருக்கு, அவ்வளவுதான காலம். நாட்டு மானிடத்தோடு எனக்கு நச்சுவார் தனக்கு நலம் முடியல, காப்பாத்து எனக்கு கிருப பண்ணு அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறார். கண்ணா நான் முகனை படைத்தானே, காரணா கரியாய் அடியேன் நான் உண்ணானால் பசியாவதொன்றில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று என்னானாலும் அது வந்து ரிக் யஜுர் சாமவேத, அது இருக்கசு சாமவேத, நல்ல தமிழ் பண்ண ரிக் யஜுர் சாமவேத இருக்கசு சாமவேத, புதுசா வார்த்தை பயந்துடப்படாது இருக்கேசு. நமக்கு தமிழ் தெரியாதான் பிரச்சனை, வேற ஒண்ணும் இல்ல, தமிழ் கடவுளுக்கு தமிழே தெரியாது. இருக்கேசு சாம வேத நான் மலர் கொண்டு உன் பாதம் நன்னானால் அவை தத்தொடுமாயில் அன்று எனக்கு அவை பட்டினினாரே. கண்ணா நான்முகனை படைத்தானே பகவான கொண்டாடுற கண்ணா 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 பெரியவாள்லாம் அந்த கண்ணன்ற நாமத்துக்கு பல விதமா வியாக்கியானம் பண்றான். யசோத கண்ணையா அப்படிங்கலாம், ரொம்ப குஷியா இருந்தா கண்ஹா அப்படின்றா, அதுதான் கண்ணான் மாறிடுச்சுன்னு சொல்றது உண்டு. நம்மள கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தனா அதனாலே கண்ணன் அப்படின்னு சொன்னான். தன்னுடைய கண்கள்னாலேயே கிருப பண்ணி நம்ம ரட்சணம் பண்றான், அதனாலே கண்ணன் அப்படின்றான். கண்ணா நான்முகனை படைத்தானே எங்களை, அப்பா நாங்கெல்லாம் பிரம்மதேவரை கோச்சிக்க மாட்டோம், பிரம்மதேவரை படைச்சு எங்களை படன்னு சொன்னது நீ தானே. கண்ணா நான்முகனை படைத்தானே, காரணா ஆதி காரணா ஆதி மூலமே, முதல்ல சொல்லாத காரணா கருள கொடியோனே அதேதான். காரணா கரியாய் அடே கருப்பு பயலே, அதான் கரியாய் அப்படின்னா கண்ணங்கரையில் இருக்கியடா, கரியாய் அடியேன் நான் உண்ணானால் பசியாவது ஒன்றில்லை. நமக்கெல்லாம் எதிரா பசி அப்படின்னா காத்தால காஃபி குடிக்கலன்னா பசி, டிஃபன் சாப்பிடலன்னா பசி, 8 மணிக்கு சாப்பிடலன்னா பசி, அப்புறம் 11 மணிக்கு டீ குடிக்கலன்னா பசி, நமக்கு நிறைய பசி இருக்கு, அல்ப பசி. அர்த்தராத்தி பன்னெண்டு மணிக்கு எழுந்து என்னமோ தெரியல, தூக்கமே வரல. நீங்க ஒழுங்கா சாப்பிடல, ஒரு பழமோ ரெண்டு பிஸ்கட்டும் சாப்பிடாங்களா, ஒரு திருப்தி. ரெண்டு பிஸ்கட்னாலும் ஒன்னும் பெருசா உங்க உடம்புல பெரிய மாற்றம் வந்துட போறது கிடையாது. ஒரு பழத்தினாலும் ஒரு வாழ்க்கை அப்படியே ஒரு 50% எக்ஸ்டெண்ட் ஆகிட போறது இல்லை. ஒரு மனசுக்குள்ள ஒரு சபலம், சரியான வார்த்தை சபலம், அல்ப அப்படிங்க அல்ப அலைய அப்படின்னா அது நம்ம மனசுக்கு அப்படியே உள்ள உட்காந்து இருக்கும். இன்னைக்கு ஒழுங்கா சாப்பிடல, கடைசி வாழ முடி விழுந்திருக்கும், சரின்னு போய் கையை நம்பியிருப்போம். ஒரு வாய் சாப்பிடல, என்னமோ பண்றது, என்னத்தை பண்றதோ தெரியும். பகவானுக்குதான் வெளிச்சம். ஆனா ஆழ்வார் சொல்ற உண்ணானால் பசியாவதில்லை, எனக்கு அதெல்லாம் பசியே இல்லைப்பா. ஏன்னா அவர் சொல்றார், நான் அடியேன் நான் உண்ணானால் பசியாவதில்லை. நான் சாப்பிடாதனால் பசியா, நம்ம சாப்பிடற ஆத்மாவுக்காக இல்லை, அச்சேதன வஸ்துவுக்கு. நல்லா ஞாபகம், இதுக்குதான் பசி, ஆத்மாவுக்கு இல்ல. இதுக்கும் பசி இல்ல, செத்து போயிருக்கா பசி தெரியலையே, இல்லையா ஆத்மா கிளம்பிட்டு. அப்ப பசின்றது இருக்கு, அவ்வளவுதான். உண்ணானால் பசியாவதில்லை, ஓவாதே நமோ நாரணா என்று என்னானாலும், நமோ நாராயணான்னு என்னைக்கு நான் நினைக்கலையோ, என்னைக்கு நான் சொல்லலையோ. தெய்வம் சொல்லணும் சொல்லலைன்னா, ரிக் யஜுர் சாமவேத இருக்கது சாமவேத, நான் மலர் பா கொண்டு உன் பா உணபாதம் நன்னானார். அழகா ரிக் யஜுர் சாமவேத மந்திர புஷ்பம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மந்திர புஷ்பம் சமர்ப்பிக்காம நமோ நாராயணான்னு சொல்லாம என்னைக்கு இருக்கணும், அவை தத்துருமாகி. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு வாச்சதுன்னா அன்றெனக்கு அவை பட்டினி நாளே, அன்னைக்குதான் என் ஆத்மாவுக்கு பட்டினி. சரீரத்துக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா பட்டினி இல்லை, அதெல்லாம் நல்லது. டாக்டரே சொல்றா, கொஞ்சம் வயிற்ற காய போடுங்க, லங்கனம் பரம ஔஷதம் அப்படின்னு. வயிற்ற காய போட காய போட காய போட ரொம்ப ரொம்ப காயப்பட்டாலும் வம்பு. பகவான் கீதையில சொல்றான், நிறைய சாப்பிடறவனுக்கும் யோகம் சித்திக்காது, சாப்பிடாதவனுக்கும் யோகம் சித்திக்காது, நிறைய தூங்கினவனுக்கும் யோகம் சித்திக்காது, தூங்காம இருக்கிறவனுக்கும் யோகம் சித்திக்காது. எல்லாம் ஒரு பேலன்ஸா, நம்ம தான் பேலன்ஸ் நமக்கே தெரியும். ஆனா சுவாமி சொல்ற, யார் பேலன்ஸா இருக்கானோ அவனுக்கு தான் எல்லாம் சித்திக்கும். அதாவது சாப்பிடக்கூடாது, பட்டினி கிடக்கணும்னு சொல்ற ஆழ்தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்ப அழகா ஸ்பேஸுக்கு எல்லாம் போறான், அவன் நம்மள மாதிரி சாம்பார் சாதம் மோர் சாதம் வயிற்று வச்சு ஊருகாவது இருந்தா சாப்பிட்டு இருக்கான், என்ன கிடைக்கிறது, அது மாத்திரை எல்லாம் போட்டுண்டு அவன் பாட்டுக்கு ஸ்பேஸ்ல அழகான். அப்ப பட்டினி நாளே இல்லை. என்னாதே நமோ நாரணாவென்று பகவன் நாமத்தை சொல்லாம ஒரு நாள் இருந்துட்டோம்னா பட்டினி நாளே. தாழ்வார்கள் பிரசன்னமா இருக்காங்கன்னா பகவன் நாமத்தை சாப்பிட்டுட்டே இருக்கேன். என் ஆத்மாவுக்கு எது பட்டினின்னா பகவன் நாமத்தை சொல்லணும்னா அதான் பட்டினி. பத்மநாபா லட்சுமிவராக ராமானுஜா இதெல்லாம் சொல்லலைன்னா அன்னைக்கு பட்டினா, அன்னைக்கு நிஜமாவே ஆத்மா பெரிய நஷ்டமாயிடுறது. ஒரே மனசே வெறுத்து போயிடுச்சு அப்படின்னு. அப்ப என்ன நாமஜபம் பண்ணலேன்னு இருக்கு. நாமஜபம் நன்னா சாப்பிட்டோம்னா மனசு வெறுத்து போகாது, வெறுத்து போகாதபடிக்கு சுவாமி ரட்சிப்பா. நாமஜபம் பண்ணலன்னா எல்லாமே பாதிக்கும் நம்மளை. இப்ப உடம்புக்கு சாப்பிடல வச்சுக்கோங்களே, களப்பு வந்துடுறது, பலகீனம் வந்துடுறது, மூளை வேலை செய்யுமா, எல்லாம் சைட் எஃபெக்ட் உங்களுக்கு நன்னா தெரியும். 12 மணிக்கு வரல, 1:30 மணிக்கு சாப்பிட்டுருவோம்னா எவ்வளோ கஷ்டமாயிடுறது. நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். சரி, லேட்டா சாப்பிட்டோம்னாலும் பெருசா ஜீரணம் ஆகிறதுல ஜீரண அஜீரணம்லாம் ஆயிடுறது. அப்ப இந்த உடம்புக்கு அச்சேதனமான சரீரம், அழியக்கூடிய சரீரம், இதுக்கு வேலை வேலைக்கு கொடுக்கறனாலே இவ்வளவு டென்ஷன்னா பர்மனண்டான ஆத்மாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு பார்த்துக்கணும். இது பர்மனன்ட் கிடையாது, அழியக்கூடிய ஒரு வஸ்து. இப்ப அழியக்கூடிய வஸ்துவுக்கு காலாகாலத்துல கொடுத்தாதான் இது சௌக்கியமா இருக்கும்னா, அப்ப ஆத்மாவுக்கும் காலாகாலத்துல பாகவதம் இந்த மாதிரி சத்சங்கம் இதெல்லாம் கொடுத்தாதான் அது அபாரம் ஃப்ரெஷ்ஷா தெம்பா இருக்கும். அதெல்லாம் பிரகலாதம் தைரியமா இருந்தா டெய்லி நாராயண 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 அப்படி சாப்பிடணும். நாராயண 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 அப்படி சொல்லலைன்னா அதுதான் பசி. ஓவாதே நமோ நாரணாமி காத்தால இருந்தாலும் கொஞ்ச நேரம் உட்காந்து நாமஜபம் பண்ணுங்க. 5 மணிக்கு பதில 4:58 கூட எடுத்துக்கோங்க பரவாயில்ல. எப்படி நீங்க 5 மணி நேரம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் மொபைல் ஜாஸ்தியா தான் வைக்க போறீங்க, 12 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கூட்டி வச்சுக்கோங்க பரவாயில்ல. ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து எல்லாம் ஓரம் தள்ளிடும். உங்களுடைய பொசிஷன், உங்களுடைய ஸ்டேட்டஸ், உங்களுடைய கடமைகள், உங்களுடைய ஆசைகள், லட்சியங்கள், நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு ஓரத்தை தள்ளிடுங்க. உங்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து ஒரு நாமஜபம், ஒரு குழந்தை மாதிரி இந்த குழந்தை எல்லாம் கோவில்ல சாமி கை குப்பிக்கோ அப்படின்னா அழகா கை குப்பி பெருசா அதுக்கு சாமிய சேவிச்சா இது கிடைக்கும் எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. இதெல்லாம் போகணும் நம்ம அதுகளுக்கு புரிய மாட்டேங்கிறது. எனக்கு கை குப்பி உமாச்சிக்கிட்ட கேட்கணும்னு அவர்களுக்கு தோன்றது. நம்ம தான் சொல்லுவேன் நல்லா படிக்கணும்னு கேளு, அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு கேளு, எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கணும்னு கேளு. அப்ப இப்படிலாம் கேட்டதா சுவாமி கொடுப்பார் அது முடிவு பண்ணிடுறது. அம்மா அப்பா கேட்கிற மாதிரி சுவாமியோடைய தரத்தை நம்ம தான் குறைச்சுட்டு இருக்கோம். ரெண்டு நிமிஷம் வெறும நாமஜபம் பண்ணு, வேற ஒரு பிரார்த்தனையுமே வேண்டாம், வெறும ரிலாக்ஸ் நாமஜபம் பண்றதுன்னு. எப்படி ஒரு சினிமா பாட்டை என்ஜாய் பண்றது, அதுக்கு ஏதாவது ஒரு கம்பல்ஷன் வச்சுருந்தோம். பாத்ரூம்ல குளிக்கும் போது தான் சினிமா பாட்டு வருது, எவ்வளவு என்ஜாய் பண்றது. யாரோ பாடுறா அப்படி எங்கேயோ சந்தம் கேட்கறது, உடனே தானா வருது இல்லையா. இப்ப நமக்கு சாரியம் நன்னா இருக்கா, ராகம் தாளம் வருதா, இது எதுவுமே நம்ம கன்சிடர் பண்றது. நம்ம பெஸ்ட் அதை என்ஜாய் பண்றோம் இல்ல. இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நாமஜபத்தை என்ஜாய் பண்ணணும். அப்படி தோணும் போது எல்லாம் வெறும அப்படி பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ, அதான் சொல்ற சங்கர வெறும அப்படி ஜாலியா பஜனை பண்ணு. அப்படியே கட 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 கடன் ரிலாக்ஸ் ஆகும். நீங்க எழுந்துட்டு இதெல்லாம் தான் அவங்கள நம்ம என்ன பண்றோம், இதெல்லாம் பிடிச்சுன்னு எழுந்துக்கணும். கணம் இல்லாம எழுந்திருந்தோம், கையில பத்து பேகை தூக்கிட்டு இருந்தா அவ்வளவு கஷ்டம், கையில பெரிய ரெண்டு பெட்டியை தூக்கிட்டு இருந்தா அவ்வளவு கஷ்டம். அதை போர்ட்டல் வச்சா அவ்வளவு ஈஸி. நாமஜபம் போர்ட்டல் எல்லாம் ஏற்றி விட்டுருவோம், சகலத்தையும் சமந்து கொண்டு வந்து கொடுப்போம். உங்க லக்கேஜ் உங்களோட தான் கவலையே படாதீங்க. உங்க ஆட்டுக்காரர் மாமி மாமா சண்டை போடுறதுனா டைம்லாம் நிறைய இருக்கு, பயப்படவே பயப்படாதீங்க. அதெல்லாம் ரொட்டீன் தானா நடக்கும். நாமஜபம்ன்ற ஒரு போர்ட்டல் கிட்ட எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு நீங்க ஹாயா கை வீசிட்டு வாங்க. சரியா, நாமஜபம் கூலி, பகவான் போர்ட்டல், பகவான் தலையில எல்லாத்தையும் ஏற்றி விட்டுடுங்கோ. அதுக்கு என்னடா கூலி கொடுக்கணும்னா நாராயணா நாமஜபம், பகவான் நாமத்தை ஜபிக்கும். அப்ப அவன் தூக்குவான், அவன் சுமை தாங்கி நம்மளால சுமக்க முடியாது. இந்த குழந்தைகள் எல்லாம் நானும் தூக்குறேன்னு அது இருக்கிறதே பெட்டி சைஸ் தான் அப்படின்னு. நம்மளை விட நம்மளுடைய கடமைகள் பிராரம்பம் ரொம்ப பெருசு, நம்மளால சுமக்க முடியாது. பகவான் தலையில ஏத்தி வச்சிடுங்க. வராகமூர்த்தி பூமியே தூக்கினா, அப்ப நம்ம லக்கேஜ் தூக்குறதா கஷ்டம். பூமியே பல்லுல ஓரத்துல ஒட்டின்னு வந்தார். அப்ப லக்கேஜ் நம்ம எல்லாம் இருக்கோமான்னு கூட தெரியாது பூமியில, அவ்வளவு சின்ன சிறுசு நம்ம. இப்ப ஃபிளைட் இத்தனை பேரை சுமக்கிறது, நம்ம லக்கேஜையும் சுமக்கிறது தான். நம்ம ஹாயா உட்காந்துட்டு அழகா பொட்டாவிட்டு தூங்கிட்டு வெடிக்கை பார்த்துட்டு இப்ப ட்ரெயின்ல போறோம். ட்ரெயின்ல நீங்க லக்கேஜ உங்க சீட்டு கீழே வச்சுட்டு ஜாலியா உட்காரலாம், சில மேல பைத்திய மாதிரி வச்சுட்டு உட்காரலாம். நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. இல்ல என் லக்கேஜ் நான் தலைமை எப்படியே வச்சுக்கோ, பல நிக்கத்து சபரிமலை காலை எனக்கு அப்படிதான் தோணும். எல்லாத்தையும் தலைமையில ஏத்திக்கிறேன், தலைமையில பாரதி ஏத்திக்காதீங்க, தலைமையில பகவான மட்டும் வச்சுக்கணும். பத்மநாபர் கோவில்ல ஸ்ரீவேலி எல்லாம் தலைக்கு மேல சுவாமியை தானே வச்சுக்கிறேன், அப்பாடான்னு வேற எதையுமே வச்சுக்கலி. அப்படி வச்சுட்டு இப்படி பக்கம் பக்கம் அப்படி பார்த்துட்டு ஜாலியா அவ பாட்டி போயிட்டு இருக்கு. அதுக்கு அவளை சேவிக்கணும், தலைக்கு மேல பகவான வச்சுட்டு இருக்கு, பகவான சேவிக்கணும் பேர். ஆனா அவளைதான் சேவிச்சுட்டு இருக்கோம் நம்ம, பகவான தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தூக்கி வச்சுட்டு டென்ஷன் ஆக்கிக்காதீங்க. குழந்தை வந்து ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுமே என்ன பண்ண போறேன்னு, அப்பா வண்டியில போகணுமே அப்பா வண்டிக்கு பெட்ரோல் போடணுமே, அவ்வளவு கேவலமா இருக்கு. எல்கேஜி படிக்கிற குழந்தை ஐயோ ஃபீஸ் கட்டணுமே, அப்பா வண்டியில பெட்ரோல் போடணுமே, அப்பா காத்தால 8 மணிக்கு என்ன கொண்டு விடணும், ஏதாவது டென்ஷன் இருக்குதா, 8 மணிக்கு வெள்ள ஷூ எல்லாம் போட்டு இறங்கின போய் அப்பா சூ சூன்றது நமக்கு பத்துண்டு வருது. சரி அனுபவம் தான். அப்ப அது நம்ம டென்ஷன் தானே கொடுக்க, டென்ஷன் எடுத்துக்கல இருந்த கொடுத்துருங்கோ சாமிக்கிட்ட. இந்தா 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 எனக்கு ஒண்ணு கொடுக்க முடியாது, டென்ஷனை கொடுக்க எடுத்துக்கோ, என்ஜாய் பண்ணு. அவ்வளவுதான், எல்லாம் அவன்கிட்ட அப்படி கொடுத்த பழகிடுங்க. எதையும் சும்மா 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 என்னோடதுன்னு வச்சுக்காதீங்க. பகவான தவிர எதையும் என்னோடதுன்னு வச்சுக்க, அவன் மட்டும் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அப்ப அப்பாடான் ஓவாதே நமோ நாரணா என்று என்ன நாளும் இருக்கசு சாம வேத நான்மலர் கொண்டு உணபாதம் நன்னானால் அவை தத்துருமாகி, அவை தத்துருமா ஒருவேளை அப்படி மாய்ச்சதுன்னா அன்று எனக்கு அவை பட்டினி நாடு, அன்னைக்குதான்ப்பா எனக்கு பட்டினி. அதனால பெருசா சாப்பிடாத நாள்லாம் ஒரு விஷயமே கிடையாதுதான் பிரபு. காரண நான் முகனை படைத்தவன். கரியாய் எனக்கு எதுவும் தெரியாது, நீ இருக்க கடனா எப்பொழுதும் நாமஜபம் பண்ணணும், ஒன்னு நினைச்சுட்டு இருக்கணும், அவ்வளவுதான், எனக்கு வேற எதுவும் தெரியாது. கோபிகாஸ்திரிகள்லாம் மற்ற எல்லா விஷயமும் கிருஷ்ணன் பார்த்துட்டான் இல்லையா, யோக க்ஷேமம் வகாம், நீங்க பார்த்து நாமஜபம் பண்ணு, குடும்பம் அப்படி இருக்கு, குழந்தை அப்படி இருக்கு, குழம்பி பிரயோஜனம் இல்லை. அடுத்தவாகிட்ட நான் யார்கிட்ட போய் சொல்லி எழுதுறேன்னு அழுத அவா விருத்து போயிடுவேன், பட் ஆர்டர் தாங்க முடியலன்னு இம்சை இதே சொல்லிட்டு இருக்காளேன்னு சொல்லி போயிடும். என்னத்துக்கு நம்ம பாட்டு பகவான் கிட்ட புலம்பு, அவர் தான் சும்மா படுத்துருக்காரு, வெட்டியா இருக்கு, வெட்டினா வேற வேலை இல்லை, நம்ம புலம்புறத கேட்கறதுக்காகவே இருக்கு, அவருக்கு வேற அப்பாயின்மெண்ட் கிடையாது, வேற டென்ஷன் கிடையாது, புள்ள சரியில்லை புலம்புற, அவருக்கு பிரம்மா வந்து சரியில்லை அவர் சொல்ல போறது இல்லை. இப்ப பேராண்டி ரொம்ப படுத்துறான் சிவபெருமான குத்தம் சொல்ல போறது, இந்த தேவேந்திரனுக்கு எத்தனை சொன்னாலும் அறிவே கிடையாதுன்னு அவர் சொல்ல போறது, தேவேந்திரன் அறிவில் என்ன பண்றது, சரி வாமனனா வரேன், சரி வராகமூர்த்தியா வரேன், சரி நரசிம்மனா வருவோம், என்ன பண்றது பாவம் அப்படின்னு வர, உனக்கு அறிவு இருக்காரா இந்திரா, எப்ப போல வந்த பிச்சு விடும் அப்படியா சொல்றாரு, சரி விடு நீ போய் கேட்டா மகாபலி கிட்ட, இல்ல முடியாது, சரி நான் போய் கேட்கணும் முடியாது, அவ்வளவுதானே, இப்படி இருக்க மாட்டாரா, நம்மளெல்லாம் தான் பண்ண, நீ தான் தப்பு பண்ண, நீ தான் போய் சாடி கேட்கணும், நீ தான் அவகிட்ட பந்தம் வச்சிருந்துக்க, நீ தான் பேசும், எல்லாரும் அழகா நம்ம தலையில தள்ளி விட்டுருவா இல்லையா. ஆனா சுவாமி தன் தலையில சுமக்கிற, அப்ப லோகத்தை சுமக்கிறவனுக்கு நம்ம குடும்பத்தை நடத்துறதோ நம்மள நடத்துறதோ கஷ்டம், அப்பெல்லாம் டைம் கிடைக்கிறது, எல்லாக்க விரும்ப நாமஜபம் பண்ணும், ராத்திரி வேணாலும் தூக்க உடலையே கொண்ட நாமஜபம் பண்ணும், ஆனா உடனே வந்துடாது, அப்பதான் எல்லா தாசும் கிளீனா லைன்ல வந்து நிற்கும், டிவி சீரியல் மாதிரி அடுத்து இன்னும் 2 நிமிடத்தில் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக உலக வாழ்க்கையில் முதல் முறையாக நம்ம எப்படாப்ப தியானம் எல்லாம் நினைக்கிறோமோ அப்பதான் பிராரம்பம் லைன்ல வந்து நிற்கும், ஆதிகாரர் மனைவி இவா அப்படி சொல்லிட்டா அவளுக்கு அது பண்ணணும் இவாளுக்கு, அப்புறம் எல்லா ஞாபகம் வந்து தொலையும், அவ மறக்காதே ஞாபகம் சொல்லுவா, அப்பதான் மறந்து தொலையும், பகவத் தியானம் பண்ணலாம் நாமஜபம் பண்ணலாம் அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, அதனால பகவானே உன்னிடத்த ஒப்படைச்சுட்டேன் நீ காப்பாத்துன்னு பிரார்த்திச்சுக்கணும். இன்னும் ஒரு 1, 2, 3, 4 பாசத்தை முடிச்சு விடலாம், ராதே கிருஷ்ணா. அந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம், நானே எடுத்துக்கல டென்ஷன் சொல்றேன், எனக்கே டென்ஷன் இல்லை, கேட்கல உங்களுக்கே டென்ஷன், அதெல்லாம் பெருமாள் பார்த்துக்க, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அந்த டென்ஷன் வரைக்கும் நான்
கேட்டுக்கிறேன்.
ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா